നിങ്ങളെ നേസിക്കുന്നുള്ള പിതാവേ, ഇന്നാരുന്നെയാണ് കാലവേളയ്ക്കാക ആരാണി വേളയ്ക്കാക നമുക്ക് സ്വോത്രം സ്ഥലത്തുകൊണ്ടും നന്ദി സ്ഥലത്തുകൊണ്ടും തുതി സ്ഥലത്തുകൊണ്ടും കടന്ന നാട്ടിലെ നീതാം ഞങ്ങളെ സുഖത്തോട് ബലത്തോട് പാതുകാത്തേക്ക സ്വോത്രം. ഫെബ്രുവരി മാസത്തെ ഞങ്ങൾ മുടിത്തു നിന്ന് മാർച്ച് മാസത്തുള്ള പ്രവേശിക്കുമ്പടിയാകെ ഞങ്ങൾക്ക് നീർ കൊടുത്ത കൃപയ്ക്കാകെ നന്ദി സ്ഥലത്തുകൊണ്ടും ഞങ്ങൾ നീർമൂലമാകാതിരുപ്പത് നമ്മുടെ കൃപയ് നമ്മുടെ ഇറക്കങ്ങൾക്കും മുടിവില്ലേ. ഇന്ന് പുതിയ മാസത്തെ നീർ ആസ്വദി തരളുതീരാകെ. ഇന്ന് മാസത്തിലെ ഞങ്ങൾ ഉമ്മക്ക് ആരാധന ചെയ്യ, ഉമ്മക്ക് പ്രിയമായി ജീവിക്കെ. ഉമ്മായ അറിവിലെ അറിവിലും കൃപയിലും വളരെ ഞങ്ങൾക്ക് മുന്നും വൈത്തിരിക്കുന്ന ആശീർവാദങ്ങളെ വിശ്വാസത്തോട് സ്വന്തരിത്തുക്കൊള്ള നീർ കൃപത്താർ. എല്ലാ സ്വാദങ്ങൾക്കും നാശമോശങ്ങൾക്കും തീമകൾക്കും ഞങ്ങളെ വിലക്കി പാതുകാക്കുന്നവരായി ഇരുപ്പതുക്കാ സ്വോത്രം. ഞങ്ങളുടെ തേവകളെ സന്ധിപ്പതുക്ക് നീ യഹോവായിരായിരിക്കീ. നീ സമാധാനത്തിൻ ദേവൻ യഹോവ ഷാലോം. കണ്ടവരെ യഹോവ നിസി ഞങ്ങൾ വാഴ്ക്കല്ലേ. നീ ജയത്തെ തരുകിറവർക്കാകെ സ്വോത്രം ശ്രദ്ധിക്കും. കണ്ടവരെ നീർ പാരാട്ടിന് എല്ലാ നന്മകൾക്കാക നന്ദി ശ്രദ്ധിക്കുകയും ഇന്ന കാലവേളയിലെ ഞങ്ങളുടെ ആത്മാവെ ഞങ്ങൾ മുറ്റിലും ഒപ്പുകൊടുക്കുകയും ഞങ്ങളുടെ ആദ്യ ആത്മാശരത്തെ നീ പശുത്വപ്പെടുത്തും. ഉമ്മക്ക് തിരിയമാന ബലിയാക നീർ അംഗീകരിപ്പീരാക. പശുത്താവിയെ നീ ഞങ്ങൾക്ക് അനുപ്പിപ്പീരാക. ഫ്രഷ് അനൈറ്റിംഗ് തര വേണ്ടുമാ ജീവിക്കുകയും ഉമ്മുടെ വാർത്തയെ ഞങ്ങൾ കേൾപ്പതുക്ക് ഞങ്ങൾക്ക് കേൾക്കത്തക്ക കാതുകളെയും കാണത്തക്ക കണുകളെയും ഉണർത്തക്ക ഇരുയത്തെയും തരുവീരാക. ഇരയത്തിലെ ഞങ്ങൾ ഉണർന്ന് കുണപ്പെടത്തക്കതാക ഇന്നും ഉമ്മ നേസിക്ക ഉദവി ചെയ്യും. ആദ്യയിലെ കളികൂറത്തക്കതായ ഉദവി ചെയ്യും. ഉമ്മുടെ വാർത്തയെ അനൈറ്റഡ് വേടാക നീർ മാറ്റിപ്പീരാക. അടിയനെ മരത്തി നീർ പേശും. വന്നിരിക്കുന്നവരുടെ പിള്ളകൾ അനേവരെയും നീർ ആശുപതിയും. താമത്തി കൊണ്ടുക്കുന്നവരുടെ പിള്ളകളെ കൂട്ടിച്ചേർപ്പീരാക. യേശുവെ നീ നിങ്ങൾ മത്തിലെ മൈമയപ്പെടുവീരാക. കത്ര യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിലെ വേണ്ടിക്കുള്ളൂ. ആമേൻ. നമ്മൾ എഴുന്നേറ്റ് വേദത്തിൽ ചില വചനങ്ങളെ വാസിക്കുക കേൾക്കലാം. യോശുവാവിൻ പുസ്തകം 7 16:16-26. യോശുവ 7:16-16. അപ്പോഴത് യോശുവ അധികാലമേ എഴുന്നിരുന്ന് ഇസ്രായേലരെ കോത്രം കോത്രമാക വരപ്പണിനാൻ. അപ്പോഴത് യൂദാവിൻ കോത്രം കുരിക്കപ്പെട്ടത്. അവൻ യൂദാവിൻ വംശങ്ങളെ വരപ്പണിന പോതു സേരാഹിയരിൻ വംശം കുരിക്കപ്പെട്ടത്. അവൻ സേരാഹിയരിൻ വംശത്തെ പേർ പേരാക വരപ്പണിന പോതു സബ്ദി കുരിക്കപ്പെട്ടാൻ. അവൻ വീട്ടാരെ അവൻ പേർ പേരാക വരപ്പണിന പോതു യൂദാ കോത്രത്തു സേറായിൻ കുമാരനാകിയ സബ്ദിക്ക് പിറന്ന കർമ്മിയൻ മകൻ ആഗാൻ കുരിക്കപ്പെട്ടാൻ. അപ്പോഴത് യോശുവ ആഗാനെ നോക്കി, മകനെ, നീ ഇപ്പോഴത് ഇസ്രായേലിൻ ദേവനായി കത്തറെ മൈമപ്പെടുത്തു. അവർക്കു മുമ്പാക അറിക്കെ പണി നീ ചെയ്തതേ എനക്ക് ചൊല്ലു, അതെ എനക്ക് ഒളിക്കാതെ എന്നാൻ. അപ്പോഴത് ആഗാൻ യോശുവാക്ക് പ്രയത്നമാകവേ, മെയ്യാകവേ നാൻ ഇസ്രായേലിൻ ദേവനായ കത്തർക്ക് വിരോധമാക പാപം ചെയ്തേൻ, ഇന്നിന്ന പ്രകാരമായി ചെയ്തേൻ. കൊള്ളയിലെ നേർത്തിയാന ഒരു പാബിലോനിയ സാൽവയും 200 വെള്ളിച്ചേക്കലയും 50 സേക്കൽ നിറയാന ഒരു പൊൻപാളയത്തെയും നാൻ കണ്ട് അവകളെ ഇച്ഛിത്ത് എടുത്തുകൊണ്ടേൻ. ഇതോ അവകൾ എൻ കൂടാരത്തിൻ മത്തിയിൽ ഭൂമിക്കുൾ പുതൈന്നിരിക്കുന്നത്, വെള്ളി അതിന് അടിയിൽ ഇരിക്കുന്നത് എന്നാണ്. ഉടനെ യോശുവ ആട്കളെ അനുപ്പിനാൻ. അവർ കൂടാരത്തുക്ക് ഓടിനാർകൾ. അവനുടെ കൂടാരത്തിൽ അത് പുതൈന്നിരുന്നത്, വെള്ളിയും അതിൻ കീഴിലിരുന്നത്. അവകളെ കൂടാരത്തിൻ മത്തിയിലിരുന്ന് എടുത്ത് യോശുവാവിടത്തിലും ഇസ്രായേൽ പുത്രർ എല്ലാവരിടത്തിലും കൊണ്ടുവന്ന് കർത്താവ് സമൂഹത്തിൽ വെച്ചார்கள். അപ്പോഴത് യോശുവാവും ഇസ്രായേൽ എല്ലാവരും കൂടെ സേരായിൻ പുത്രനായ ആഗാനെയും അന്ത വെള്ളിയും സാൽവയും പൊൻപാളയത്തെയും അവൻ കുമാരരെയും കുമാർത്തികളെയും അവൻ മാടുകളെയും കഴുതകളെയും ആടുകളെയും അവൻ കൂടാരത്തെയും പള്ളത്താക്കു കൊണ്ടുപോനാർകൾ. അങ്ങേ യോശുവ, നീ എങ്ങളെ കലങ്കപ്പണിനതെന്നെ ഇന്ന് കത്തർ ഉന്നെ കലങ്കപ്പണുവാർ എന്നാ. അപ്പോഴത് ഇസ്രായേൽ എല്ലാവരും അവൻ മേൽ കല്ലെറിന്ന് അവകളെ അഗ്നിയിൽ സുട്ടെരിത്ത് കർക്കടിനാൽ മൂടി അവൻ മേൽ ഇന്നാൾ വരയ്ക്കും ഇരിക്കുന്ന പെരിയ കർക്കുഴികളെ കുവിത്താർകൾ. ഇപ്പടിയേ കത്തർ തമതു കോപത്തിന് ഉക്കരത്തെ വിട്ടു മാറ്റിനാർ. ആകയാൽ അവിടം ഇന്നാൾ വരയ്ക്കും ആഹോർ പള്ളത്താക്ക് എന്നപ്പെടും. ഇപ്പോഴത് കത്തുടെ വാർത്തയ്ക്ക് നമ്മെ കടന്നു ചെല്ലുവോം. യോശുവ പുസ്തകം 6:17.
അവൻ യൂദാവിന്റെ വംശങ്ങളെ വരപ്പണ്ടിനോത് സേരാഗ്യരിന്റെ വംശം കുരിക്കപ്പെട്ടത്. അവൻ സേരാഗ്യരിന്റെ വംശത്തെ പേർ പേരാക വരപ്പണ്ടിന പോത് സബ്ദി കുരിക്കപ്പെട്ടാൻ.
യോശുവ 6:17.
ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடா இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாபினும் வேசியும் மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள்.
ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடா இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடு வீட்டில் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். எனக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு ஆகான், ஏகன். ஆங்கிலத்தில் ஏகன், தமிழ்ல ஆகான். சற்று விரிவாக ஆகானை குறித்து பேச விரும்புகிறேன். முதலாவதாக அந்த ராகாப் எப்படி அங்க மீட்கப்பட்டால், இரண்டாவதாக அந்த ஆகானுக்கு எப்படி ஆக்கினை தீர்ப்பு வந்தது. ஒரு சகோதரி மீட்கப்படுகிறார்கள், அந்த குடும்பம் மீட்கப்படுகிறது. இன்னொரு சகோதரன் வந்து நியாய தீர்ப்பு கிடைக்கிறது, அவனுக்கு மட்டுமல்ல அவனுடைய குடும்பத்தாருக்கும் நியாய தீர்ப்பு கிடைக்கிறது. இவ்விதமாக யோசுவா புஸ்தகத்தில் ஒரு பேரலல்ல நாம காண்கிறோம். இங்க ஒரு சகோதரி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சனால மீட்பு அவளுக்கு கிடைக்கிறது. அவளுக்கு மாத்திரமல்ல அவருடைய குடும்பத்தாருக்கும் சேர்த்து கிடைக்கும். அதுக்கு ஆப்போசிட் இது 6 நடக்கு. ஆனா 7 அடுத்த அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது அங்க வந்து ஒரு மனுஷன் ஆகான், ஏகன், அவனும் என்ன சென்றால் அவன் சாபத்தீடானவளை எடுத்துக்கொண்ட அப்படின்னாலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலே அவனுக்கு வந்து அங்க நியாய தீர்ப்பு, மரணம் கிடைக்கிறது, அக்கினால் சுட்டரிக்கப்படுகிறான். அது மாத்திரமல்ல அவன் பாவம் செய்யாத அவனுடைய மனைவி, அவனுடைய குமாரர் குமார்த்திகளும் அங்கே கொல்லப்படுகிறார்கள். இங்க ஒரு ஃபேமிலி, அங்க ஒரு ஃபேமிலி. இந்த ராகாப் வந்து ஒரு ஜென்டைல் உமன், புரஜாதி பெண், எமோரிய ஜாதியை சேர்ந்தவள், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவள். ஆனா இங்க நம்ம பார்க்கும் பொழுது ஆகான் வந்து இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவன், யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவனுக்கு தண்டனை கிடைக்கிறது ஜோசுவாவின் புஸ்தகம் 6 and 7 சாப்டர்ல நம்ம பார்க்கும். அதே போலதான் இந்த கடைசி காலத்திலையும் நடக்கும். தேவனை அறியாத ஒருத்தர் வந்து மனம் திரும்பி நல்ல ஒப்பு கொடுத்து ஆவிக்குரியவங்களா மாறுறாங்க. அவங்களுடைய குடும்பத்தாரும் வந்து அவங்களோடு சேர்ந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. அதே சமயத்தில் சத்தியத்தை அறிந்து எல்லாமே வந்து அவங்க ஞானஸ்தானம் பெற்று குடும்பமாக சபைக்கு வந்து ரொம்ப காலத்துக்கு பிறகு, ஒரு 10 or 15 ஆன பிறகு கீழ்ப்படியாம பின்வாங்கி போறதை பார்க்கிறோம். அதனால அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் நியாய தீர்ப்பு வருதை பார்க்கிறோம். அன்னைக்கு எப்படியோ அப்படிதான் இது. சர்ச்சை விட்டு, வார்த்தையை விட்டு பின்வாங்கி போன ஆத்மாக்களை பார்க்கும் பொழுது அவங்களும் அவங்களுடைய குடும்பம் இன்னைக்கு வந்து அவங்க வந்து நியாய தீர்ப்பின் கீழே இருக்கிறாங்க. அல்ல, ஒரு மனுஷன் கர்த்தரை பின்பற்றி வந்து கடைசி நேரத்தில் பின்வாங்கி போவது எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது. இன்னொரு மனுஷனை நம்ம பார்க்கும் பொழுது, இதோ இன்னொரு சகோதரியை பார்க்கும் பொழுது, தேவனை அறியாத ஒரு சகோதரி, அஞ்ஞானி சகோதரி, அந்த சகோதரிக்கு எவ்வளவு கிரேஸ் கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்ல, எந்தெந்த ஜேர்னி, அவங்களுடைய பிரயாணத்தின் முடிவில் இவ்விதமான சம்பவங்கள் நடக்கிறதை நம்ம காண முடியும். 6 ராகாப், 7 ஏகன், இந்த ரெண்டு பேருடைய கான்ட்ராஸ்ட பார்க்கும் பொழுது நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கிறது. அவள் வந்து மீட்கப்பட்டால் அவளுடைய குடும்பத்தாரும் மீட்கப்பட்டார்கள். ஆகானுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்தது, அவனுடைய குடும்பத்தாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. இஸ்ரேல் ஜனங்கள் இப்பொழுது எரிகோ பக்கத்தில் வந்திருக்கிறார்கள். கேப்டன் அங்கே இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தருடைய சேனையின் அதிபதியாகிய கர்த்தர் அங்கே இறங்கி வந்திருக்கிறார். அதனால அவங்க பல ஸ்டேஜஸ் தாண்டி வந்திருக்கிறாங்க. லைட்ஸ் ஆனது புறப்பட்டு செல்லுகிறது, வெளிச்சம் புறப்பட்டு செல்லுகிறது. அது பேஸிலிருந்து லைட்ஸ் ஆனது இங்கே வரைக்கும் லவோதிக்கா வரைக்கும் வந்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். வெளிச்சமானது முன்னேறிக்கொண்டே போகிறது. அதனால வெளிச்சமானது முன்னேறிக்கொண்டு போகும் பொழுது என்ன நடக்கிறது? ஒரு கூட்டமான மக்கள் முத்திரிக்கப்படுகிறார்கள், சீல்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். ஒரு கூட்டமான மக்கள் வார்த்தையை புறக்கணிக்கவர்களுக்கு பிளெக்ஸ் பாடிகள் அவங்க மேல வருகிறது. முதலாவது என்ன நடக்குது? ஒரு முத்திரை திறக்கப்படுகிறது. God opened a seal. அதன் பின்பு என்ன, ஒரு ரகசியம் முத்திரை வெளிப்படும் பொழுது ரகசியமானது வெளிப்படுகிறது. ஒரு மனுஷன் அதை பிரசங்கம் பண்ணுகிறார். கர்த்தர் ஆட்டுக்குட்டியான முத்திரையை உடைக்கிறார். மிஸ்ரி ரீதியில் ஒரு ஏஞ்சல் வந்து அதை போதிக்கிறார். போதிக்கும் பொழுது சிலர் வந்து விசுவாசித்து அவங்க பசுத்தாயினால முத்திரிக்கப்படுகிறார்கள். அங்கே வார்த்தையை புறக்கணிக்கள் மேலே பிளேக்ஸ் ஏற்படுகிறது. அதே போல இன்னொரு முத்திரை திறக்கப்படுகிறது. அதே போல ஏழு முத்திரைகள் இந்த கடைசி காலத்திலே திறக்கப்பட்டிருக்கிறது. ஹலலூயா. நாம் இன்னைக்கு ஏழாம் முத்திரையின் கீழே இருக்கோம். இங்க ராகாத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவளும் அதே மாதிரி ஒரு சீசன்ல இருக்கிறார். கத்தர் இறங்கி வந்திருக்கிறார், அவள் அங்க இருக்கிறார். She was under the seventh seal. The seventh seal is the coming of the Lord. கத்தர் அங்க இறங்கி வந்திருக்கிறார். ராகாபை குறித்து எதற்கு 11:31 ராகாப் விசுவாசத்தினாலே தேவகாரில் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாத மக்களோடு சேதமாகாதிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 2:25 என்ன வாசிக்கிறோம் என்றால், ராகாப் வந்து கிரியையினாலே அவள் வேவுகாரில் ஏற்றுக்கொண்டு பாதுகாத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் வந்து ராகாபுடைய ஃபெய்த்தை சொல்லுகிறார், யாக்கோபு வந்து ராகாபுடைய கிரியையை சொல்றாங்க. அதனால விசுவாசத்தோடு கிரியை வேண்டியதா இருக்கிறது. அவள் விசுவாசத்தோடு கிரியை செய்தால் என்ன கிரியை செய்தால், வேவுகாரலை ஏற்றுக்கொண்டு பாதுகாத்தாள். ரெண்டு வேவுகாரர்கள் எரிகாவை சுற்றி பார்க்க வரும் பொழுது யோசுவா அவளை அனுப்பியிருக்கும் பொழுது இவள் தன்னுடைய வீட்டிலே அடைக்கலம் கொடுத்து அவளை பாதுகாத்தாள். ராஜாவின் மனுஷர்கள் வந்து ரெண்டு பேர் வந்தாங்களே எங்க உன் வீட்டில் இருக்காங்களான்னு சொல்லும் பொழுது, எங்க வீட்டுக்கு வந்தது உண்மைதான், ஆனா அவங்க போயிட்டாங்க, நீங்க தேடி போய் அவங்களை கண்டுபிடிங்கன்னு சொல்லி அவள் அவங்க மேல் பரப்பில் வந்து வீட்டினுடைய மேல அந்த ஜனல் தட்டைக்குள்ள மறைத்து வைத்து விட்டாள் என்று நம்ம வாசிக்கிறோம். வேவுகாரலை ஏற்றுக்கொண்டாள். அது அவள் செய்த கிரியை. எப்படி அவள் ஏற்றுக்கொண்டாள் என்றால், விசுவாசத்தினாலே. விசுவாசமும் கிரியை இருக்கிறது. விசுவாசம் இல்லாத கிரியை இல்லாத விசுவாசமானது செத்ததா இருக்கிறது. அதனால அவளுக்கு ஃபெய்த் இருக்கிறது, அவளுக்கு ஒர்க்ஸ் இருக்கிறது. இதை வந்து பவுலும் ஜேம்ஸும் வந்து புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த ராகா வந்து அதிகமாக ஏற்றுக்கொண்டதுதான் அவள் செய்த கிரியை. தேவனுக்கேற்ற கிரியை செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுக்கு சுற்றுள்ள ஜனங்கள் கேட்கும் பொழுது, அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே நீங்கள் தேவனுக்கேற்ற கிரியாயிருக்கிறது. 7:28-29
அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியாயிருக்கிறது என்றார்.
நீங்கள் அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் அனுப்பினவரை ஏற்றுக்கொள்வதே தேவனுக்கு ஏற்ற கிரியாய் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் அனுப்பினவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வதே தேவனுக்கு ஏற்ற கிரியாய் இருக்கிறது. அவர் அனுப்பினவர் தூதர்களை கத்திர அனுப்பியிருக்கிறார். ஹலலூயா. அந்த அனுப்பினவரை ஏற்றுக்கொள்வதே தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் தேவனுடைய குமாரராக இருக்கிறோம், தேவனுடைய குமார்த்திகளாக இருக்கிறோம், நாங்கள் வந்து ஊழியம் செய்கிறோம் இப்படின்னு எல்லாருமே ஊழியம் செய்கிறாங்க. அது தேவனுக்கு ஏற்ற கிரியா? அவர் தேவனுக்கு ஏற்ற கிரியை கிடையாது. தேவனுக்கு ஏற்ற கிரியன்னா அவர் அனுப்பினவரை விசுவாசிக்க வேண்டும். கத்திர 7 தூதர்களை அனுப்பியிருக்கிறார். நம்ம எந்த காலத்தில் வாழ்கிறோம்? இந்த நேரத்துக்குரிய தூதன் யார்? அந்த இதை விசுவாசித்து அந்த தூதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தூதனை ஏற்றுக்கொள்வது தான் வந்து என்ன சொன்னால் தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது. ஒரு லீடர்ஷிப் நமக்கு அவசியம், ஒரு வழி நடத்தும் தன்மை அவசியம். லீடர்ஷிப் இல்லாதபடி சத்தியத்தில் வருது, இயேசுக்கு சொன்னாப்ல ஞாசம் எடுக்கிறது. அது சின்சியராக பாஸ்டர் ஒரு பெண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறார், பிற குழந்தைகளும் கத்தருடைய கிருபினால பிறக்குது. அதுக்கு பிறகு அவங்க லீடர்ஷிப் இல்லாம அவங்க இஷ்டமா போறது. இப்படி சில சகோதரர்கள் வந்து வீண் அலுவலுக்காரர்களாக தங்களை லைஃபை கெடுத்துக் கொண்டு இருக்கிறதை நம்ம காணும் பொழுது தேவன் அனுப்பின மனுஷனை ஏற்றுக்கொள்வதில்லை. அது ஒரு பாசலை கொடுக்கிறார், ஒரு சபையை கொடுக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ளாதபடி இவங்க எங்க ஊழியம் செய்ய போறப்பாங்க. பின்வாங்கி போன ஆத்மாக்கள் முக்கால்வாசி ஒரு ஊழியம் செய்யலன்னு தான் சொல்றாங்க. நோ லீடர்ஷிப், வழி நடத்தும் தன்மை அவளுக்கு இல்லை. அவங்க தன்னிஷ்டமாக சுத்தி திரிந்து தங்களுடைய ஆத்மாவையும் கெடுத்து குடும்பத்தையும் சீர்கெடுத்து போடுகிறார்கள். யூ ரிசீவ் ஹூ காட் சென்ட் யூ ஃபர்ஸ்ட். முதலாவது என்னவென்றால் கர்த்தர் யாரை அனுப்பினாரோ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புகிறார், அந்த தூதனுக்கு ஒரு பாஸ்டரை வச்சிருக்கிறார். அந்த பாஸ்டர் ஆண்டவர் அனுப்பும் பொழுது அந்த பாஸ்டருடைய தலைமையின் கீழே இருக்க வேண்டும். அதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரியை என்று சொல்லப்பட்டிருக்குது. பாஸ்டரை விட்டுட்டு மந்தையை விட்டு அங்கு நின்று அறக்குண்டு திரிகிறவர்கள் வந்து ஒரு நாள்ல நியாய தீர்ப்பு நாளில் நிக்க வேண்டியதாக வரும். அவர் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போவார்கள். காட்ஸ் ப்ரொவைடட் வே அவங்க விட்டுருக்காங்க. யூ பைபாஸ் காட்ஸ் ப்ரொவைடட் வே. எல்லாத்துக்கும் மேல கத்தர் இருக்கிறார், அதுக்கு கீழே என்ன செய்திருந்தால் அங்கு செவன்த் ஏஞ்சல் இருக்கிறார், ஏழாம் சபை தூதன். அதுக்கு கீழே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு போதவர் இருக்கிறார், ஒரு அனாய்டட் டீச்சர் இருக்கிறார். அதுக்கு கீழே சபை இருக்க வேண்டும், விசுவாசி இருக்க வேண்டும். இந்த காட்ஸ் ப்ரொவைடட் வேயை விட்டுட்டு சபையை விட்டுட்டு நாங்க ஊழியம் செய்ய போறோம் சொல்லி தன்னிச்சையாக அலையும் பொழுது அவங்களுடைய ஆத்மா நஷ்டப்பட்டு போகிறது. அவர் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போகிறார்கள். இந்த ராகாப் வந்து தேவனால் அனுப்பப்பட்ட அந்த ரெண்டு தேவதுதாரர்களை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய லைஃபையே வந்து அவள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் ராஜா ஆள் அனுப்புகிறார், உங்க வீட்டுக்கு டெரரிஸ்ட் வந்திருக்கிறாங்க, உங்க வீட்டில் டெரரிஸ்டுக்கு நீ இடம் கொடுத்திருக்கிற. இன்னைக்கு இப்ப எல்லாமே பயங்கரவாதம் தான், காஷ்மீர்ல தான் நடக்குது. டெரரிஸ்ட் வர்றாங்க, அந்த டெரரிஸ்ட் வந்து என்ன செய்யறாங்க என்றால் அங்க பதுங்கி இருக்கும்பொழுது அவங்க குற்றவாளியாமா, நீங்க டெரரிஸ்டுக்கு இடம் கொடுத்தீங்க. அதனால எரிகோ ராஜா வந்து என்ன சொன்னார், ரெண்டு டெரரிஸ்ட் வந்திருக்கிறாங்க, உன் வீட்டில் அவங்க இருக்கிறாங்க சொல்லும் பொழுது அது வந்து அரசாங்கத்துக்கு விரோதமான பாவம் ஆகி போயிட்டு அதனால அவளுக்கு வந்து மரண தண்டனை தான் கிடைக்கும். அதனால என்ன வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தேவனால் அனுப்பப்பட்ட அந்த தேவதாரர்களை அவள் ஏற்றுக்கொண்டதுனால்தான் அவள் அந்த அழிவிலிருந்து மீட்டுக் கொண்டப்பட்டாள் என்று ஜேம்ஸும் சொல்லுகிறார், பவுலும் சொல்லுகிறார். ரெண்டு சாட்சிகளால உறுதிப்படுது. அதனால தேவனுக்கேற்ற கிரியை என்ன செய்ய வேண்டும், அவரால் அனுப்பப்பட்டவர்களை ஏற்று விசுவாசிக்க வேண்டும். ஒரு லீடர்ஷிப், ஒரு ஹோலி ஸ்பிரிட் லீடர்ஷிப், ஒரு பாஸ்டருடைய மேத்தனுடைய அந்த லீடர்ஷிப் இல்லாதபடி தன்னிச்சையாக அலைகிறவர்கள். சமீபத்தில் ஒரு சகோதரன் வந்தார், இது அதன் பின்பு அவருடைய சில காரியங்கள் அவரை திருத்த முயற்சிக்கும் பொழுது அவரால் ஸ்டாண்ட் பண்ண முடியல. இப்ப தன்னிச்சையாக அலைவது, இவங்களுக்கு மீட்பு கிடைக்காது, இவங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போவாங்க. ஆனா ராகாப் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறார். நீங்க வந்து பைபாசிங் காட்ஸ் ப்ரொவைடட் வே, காட்ஸ் ஆர்டர், தேவன் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறார். அந்த ஒழுங்கு கீழே இல்லாம போகும் பொழுது அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கிறது. பன்னெண்டாம் வாசிக்கலாம், பன்னெண்டாம்
சாபத்தீடானதில் ஏதாவது எடுத்துக் கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும், நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையா இருங்கள்.
You take of the accursed things and make the camp of Israel a curse and trouble it. சாபத்தீடானவைகளை எடுத்துக் கொள்ளாதீங்க. சாபத்தீடானவைகளை எடுத்துக்கொண்டால் நீங்கள் சாபத்தீடாக மாறுவீர்கள், இஸ்ரவேலை கலங்க பண்ணுவீர்கள். அதனால எச்சரிக்கையாயிருங்கள், சாபத்தீடானவளை எடுத்துக் கொள்ளாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று அந்த எரிகோவை கைப்பற்றுவதற்கு முன்னதாகவே கர்த்தர் வந்து சொல்லிவிட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்குமே அது அறிவிக்கப்பட்டது, சாபத்தீடானவளை எடுக்கக்கூடாது முன்னகூட்டியே சொல்லியாச்சு. ஆகானுக்கு அது தெரியுமா? தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவன் வந்து யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டு பொன் பாலத்தையும் அங்க வெள்ளியையும் பாபிலோனிய சால்வையும் அவன் எடுத்துக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அதே போல சிலருக்கு வந்து கொஞ்சமும் பயம் கிடையாது. நம்ம பொய் சொல்றமே, பாசத்தை வந்து பொய் சொல்றமே, அதெல்லாம் கிடையாது. பொய்ய வந்து அப்படியே வந்து சொல்றது, வாயில் திறந்தாலே பொய் தான். ஒருவேளை இவ்வளவு நம்ம பார்த்துட்டு அதுக்கு என்னன்னா, அவங்களுக்கு வந்து கத்தர் இருக்கிறாங்க நம்பிக்கை இல்லை. அதே போல மனம் போல ஜீவித்து அங்க எல்லா விதமான பாவத்திலையும் தனிஷமா ஜீவித்து கொண்டு என்ன செய்வாங்க, கிறிஸ்து, நாங்க கிறிஸ்துக்கு தான் ஊழியம் செய்யறோம், கிறிஸ்து எல்லாத்தையும் மன்னிப்பார், கடவுளே இருக்காரு நம்பிக்கை இல்லை. அது இருந்தா நம்ம இஷ்டம் போல ஜீவிக்க முடியுமா? நம்ம பாசத்தை வந்து பொய் சொல்ல முடியுமா? கத்தர் மேல நம்பிக்கை கிடையாது, கத்தர் இருக்கிறாருங்க விசுவாசம் இல்லை, அந்த பயம் இல்லை. இத மாதிரிதான் ஆகானுக்கு வந்து கத்தர் சொல்லி இருக்கிறார் சாபத்தீடாவும் எடுக்கக்கூடாது, கத்தரை நம்ம என்ன பாக்கியா செய்தோம், அதெல்லாம் ஒண்ணு நமக்கு ஒண்ணு ஆகாது. நம்ம எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம், நமக்கு ஒரு தண்டனையும் வராது, நமக்கு எந்த ட்ரபிளும் வராது. சும்மா கத்தர் கத்தர்னு இவங்க ஒரு பக்தியா இருக்கிறாங்க, நம்ம எப்படி வேணாலும் ஜீவிச்சுட்டு கத்தர் கத்தர்னு சொல்லிடலாம், எல்லாத்தையும் ஆண்டவரை கொண்டு எடுத்துருது. இதெல்லாம் வாயில வரதெல்லாம் சிலருக்கு வந்து பொய்யா இருக்கும், ஆனா கத்தர் கத்தருங்கிறது இவங்களுக்கு மனசுல என்னன்னா, கத்தர்னாலும் நம்பிக்கை இல்லை, கத்தர் தண்டிப்பாருங்க பயம் கிடையாது. அதே போல இந்த ஆகானுக்கு அந்த பயம் கிடையாது. உண்மையிலே அவன் கத்தருடைய வார்த்தையை விசுவாசித்தால், கத்தருடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை அவன் ரியலைஸ் பண்ணா உடனே அவன் பயப்படுவான். கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுறது, நீ சாபத்தீடாக மாற வேண்டியதாக வரும், இஸ்ரவேலை கலங்க பண்ண வேண்டியதாக வரும் என்று அங்க சொல்லப்பட்டிருந்தது. மோசஸ் கமிஷனை பார்க்கும் பொழுது மோசையை கத்தர் அழைத்தார், அவன் கத்தரை விட்டு தீவிரமாக போனான், ஆனாலும் அன்றவர் மறுபடியும் அவனை அக்னி சம்பத்தினாலே சந்தித்து அவனை அழைத்தார், ரெண்டு அடையாளங்களை கொடுத்தார், நாலாவது ஜெனரேஷன்ல பாவமானது அங்கு பெருகிவிட்டது, இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தான். கொண்டு வந்து சில ஸ்டேஜஸ் இருக்கிறது, முதலாவது எகிப்தை விட்டு வெளியே வருவது அது ஒரு ஸ்டேஜா இருக்குது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே வெளியே வந்து சிவந்த சமுத்திரத்தை தாண்டுவது, அந்த சிவந்த சமுத்திரம் வந்து ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாயிருக்கு. இயேசுவின் ரத்தத்தாலே நம்முடைய பாவங்கள் கழுகப்பட்டு கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவம் மன்னிப்புக்கு என்று நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஜஸ்டிபிகேஷன் அது ஒரு ஸ்டேஜ். அதுல இருந்து அவள் 40 வருஷமாக வனாந்திரத்தில் நடக்கும் பொழுது அது வந்து அது இன்னொரு ஸ்டேஜ், அது வந்து சாங்டிபிகேஷன் பரிசுத்தமாக்கப்படுதல். அதன் பின்பு அவர்கள் எண்ணாகும 13-14 வரும்பொழுது காதேஸ் பர்னா என்ற இடத்துக்கு வருகிறார்கள். அப்பொழுது மோசே 12 தேவர்களை அனுப்பி அந்த தேசத்தை சுற்றி பார்த்து வாருங்கள் சொல்லி, சில கனிகளை கொண்டு வாருங்கள் சொல்லி அவர்கள் கனிகளை கொண்டு வருகிறார்கள். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அங்கே முதற் கனிகளை கொண்டு வருகிறார்கள், அந்த கனியும் ஜனங்கள் வாங்கி புசிக்கிறார்கள். அது காதேஸ் பர்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், அது ஒரு ஸ்டேஜ், அது பெந்தேகோஸ் ஸ்டேஜா இருக்கிறது. பெந்தேகோஸ் மக்கள் பரிசுத்தாவின் வரத்தை பெறுகிறார்கள். அதன் பின்பு அந்த ஸ்டேஜ் தாண்ட பிறகு யோர்தானை தாண்டுவது, யோர்தானை கிராஸ் பண்ணுவது, அது என்ன ஸ்டேஜ்னா ஓபனிங் ஆஃப் த சீல்ஸ், ஜஸ்டிபிகேஷன், சாங்டிபிகேஷன், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், அதுக்கு பின்பு ஓபனிங் ஆஃப் த சீல். யோர்தான் வரும்பொழுது அங்க வந்து ஓபனிங் ஆஃப் த சீல்ஸ், அங்க ஃபாதர்ஸ் லேண்டுக்குள்ள வர்றாங்க. யோசுவா 3வது அதிகாரத்தில் யோர்தான் வந்து அங்க வழிவிட்டது என்று பார்க்கிறோம், யோர்தானை தாண்டுகிறார்கள். உடன்படிக்கப்பட்டு முன்னாலே போகிறது, 2000 அடி தூரத்தில் இவங்க பின்பற்றி போகிறார்கள். இவர்கள் எல்லாரும் யோர்தானை தாண்டின பின்பு ஆசாரியர்கள் உடன்படிக்கப்பட்டியை எடுத்துக்கொண்டு அங்க வெளியே வரும் பொழுது மறுபடியும் யோர்தான் வந்து கரை புரண்டு ஓடுகிறது. அதன் பின்பு ஒரு ஸ்டேஜ் என்னவென்றால், 5வது அதிகாரத்தில் போகும்பொழுது சர்க்கம்சீஷன், விருத்தசேனை பண்ணப்படுது. அவள் விருத்தசேனை பண்ணப்படும் பொழுது அவங்க நியூ கிரியேஷனா மாறுகிறார்கள், நியூ கிரியேஷன், புது சிஷ்யாக மாறுகிறார்கள். அதன் பின்பு இதை கேப்டன் வருகிறார், அதனால அங்க கத்தருடைய சேனையின் அதிபதி வருகிறார். 5வது அதிகாரம் 13-14 யோசுவா,
இன்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார், உரிவிட பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கத்தருடைய சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்தேன் என்றார்.
இதோ கத்தருடைய சேனையின் அதிபதியாக நான் இப்பொழுது வந்தேன் என்று சொல்லுகிறார். அதனால சேனையின் அதிபதியாக வந்தார். அதான் வந்து இட்ஸ் எ கனிங் ஆஃப் த லார்ட். கர்த்தர் இறங்கி வருகிறார் செவன் சீல், உறுதின பட்டயத்தோடு இறங்கி வருகிறார். இப்ப பாருங்க நம்ம அந்த ஸ்டேஜில் இருக்கோம். இந்த மாதிரி ஸ்டேஜ் தெரியாதவங்க, அவங்க எத்தனை வருஷம் மெசேஜில் இருந்தாலும், 30 வருஷம் மெசேஜில் இருந்தாலும் இன்னும் பரிசுத்தமாக்கப்படலை. இந்த மெசேஜ் பிலீவர்ஸ் தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது, இதை முக்கால்வாசி மெசேஜ் பிலீவர்ஸ் பாஸ்டர்ஸ் வந்து இந்த ஸ்டேஜிலே வரல. அவங்க இந்த ஸ்டேஜை போதிக்கிறது இல்லை, அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. அதனால அவங்க மெசேஜ் மெசேஜ் வாங்க, ப்ராஃபிட் ப்ராஃபிட்டுங்க. அவங்க எங்க வந்திருக்கிறாங்க, இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. வேதத்திலே அவங்களுடைய ஸ்தானம் என்னதென்று தெரியாது. கிறிஸ்துக்குள் தங்கள் ஸ்தானம் என்னதென்று தெரியாது. இவர்கள் அனைவரும் கைவிடப்படுவார்கள். அந்த போதவர்கள் இந்த ஸ்டேஜை பேசுறதில்லை. ஒரு பிரசங்கத்தை எடுத்து அதை வாசி சொல்றாங்க, மெசேஜை எடுத்து அப்படியே வாசி சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது, அந்த பிலீவர்ஸுக்கு அந்த அனுபவம் கிடையாது. நீங்க எங்க இருந்து எங்க வந்திருக்கிறீங்க? உங்களுடைய பிரயாணம் இப்பொழுது முடிவு நேரத்தில் வந்திருக்குது. இட் இஸ் எ ஹார்வெஸ்ட் டைம். யோர்தான் வந்து அப்பொழுது அறுப்பு காலத்தில் கரை புரண்டு ஓடும் என்று சொல்லப்படுது. ஹார்வெஸ்ட் டைம் வந்து எண்ட் ஆஃப் த ஜேர்னி, நம்முடைய பிரயாணத்தின் முடிவாக இருக்கிறது. யோசுவா 3:15 வாசிக்கலாம்.
யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும், பெட்டியை சுமக்கிற ஆசாரின் கால்கள் தண்ணீர் ஓரத்திலே பட்டவுடனே.
இதோ யோர்தான் வந்து அறுப்பு குறைந்தது, ஹார்வெஸ்ட் டைம். விவசாயம் செய்யும் பொழுது ஹார்வெஸ்ட் டைம் வந்து முடிவா இருக்குது. அறுவடை செஞ்சாச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த நாட்டில் நம்ம ஹார்வெஸ்ட் டைம்ல வந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் நம்ம எகிப்தில் இருந்தோம், சாபனத்தில் இருந்தோம், பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தோம். இதை கத்தர் வந்து நம்ம வந்து அதுலேருந்து விடுவித்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றோம், சிவந்த சமத்தை தாண்டிட்டோம். அதன் பின்பு எனக்கு வனாந்திர வழியாக வந்து ஆண்டவர் நம்ம சாங்கிபிகேஷன் பண்ணி காடேஸ் பர்னால வரும் பொழுது அங்க முதற்கனிகள் நமக்கு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது முத்திரைகளும் திறக்கப்பட்டாய்விட்டது. நம்ம திருத்தசோதனை பண்ணப்பட்டு வி ஆர் நியூ கிரியேஷன். நமக்கு வந்து டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அருமையாவே நம்ம அதையும் நம்ம தாண்டி இப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி வந்து நமக்காக அந்த ஃபாதர்ஸ் லேண்ட், பிதாக்களின் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு உதவி செய்யும்படியாக வந்திருக்கிறார். இதை கேப்டன் வந்திருக்கிறார், கர்த்தருடைய சேனையின் அதிபதி வந்திருக்கிறார். எப்படி வந்திருக்கிறார்? உறுதின பட்டயத்தோடு வந்திருக்கிறார். அவர் ராஜாவின் பட்டயம் தீர்க்க தரிசிக்கு கொடுக்கப்பட்டது. உறுதின பட்டயம் என்றால் ரிவீல்டு வேர்டு, முத்திரிக்கப்பட்ட வார்த்தை அல்ல, ரிவீல்டு வேர்டு. ஜீவ புஸ்தகம்னா என்னன்னே தெரியல. ஒரு சபையில் அவங்க வந்து இந்த பைபிள்லாம் முடிஞ்சு போச்சு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் முடிஞ்சு போச்சு, இப்ப நமக்கு சீல்ஸ் தான், நம்ம எல்லாரும் சீல்ஸ் தான் படிக்கணும், சீல்ஸ் தான் ஜீவ புஸ்தகங்கிறாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆண்டவர் கையில் அப்படி ஒன்றும் புஸ்தகம் கிடையாது. இட்ஸ் எ மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அல்லேலூயா. இப்பொழுது புக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கிறது. தேவனுடைய சிந்தை நமக்கு வெளிப்பட்டப்பட்டிருக்கு. அவர் சொல்லும் பொழுது அவங்க குழம்பிட்டாங்க. என்ன செய்ய, ஒன்றும் தெரியல அவங்களுக்கு. பைபிளே என்னன்னு தெரியல, தீக்கத்தை செய்தி என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க இந்த ஸ்டேஜில் வரல. கர்த்தர் அழகா பைபிளில் வச்சிருக்கிறார், நம்ம எந்த ஸ்டேஜில் வந்திருக்கிறோம், இன்னைக்கு எந்த ஸ்டேஜில். இப்பொழுது கர்த்தர் உருவினப்பட்டத்தோடு இறங்கி வந்திருக்கிறார். ரிவீல்டு வேர்டு. இது வரைக்கும் என்ன சேர்ந்தால் அது க்ளோஸ் புக்காக இருந்தது. இப்பொழுது ரிவீல் பட்டயத்தை உரையில போடல, உரைய எடுத்தாச்சு. அது உருவின பட்டயமாக இருக்குது. பல பலனை அது மினுங்குது. அதனால இப்பொழுது வார்த்தையானது ரொம்ப ஷைனிங் ஆகுது, ரொம்ப அதிக கிளியரா மாறி இருக்கிறது. உறுதின பட்டயத்தோடு இயேசு கிறிஸ்து இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் ரிவீல்டு வேர்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் பண்ண வந்திருக்கிறார். நம்ம சுதந்திரத்தை பெறும்படியாக, அந்த கானான் தேசத்தை சுதந்திரம்படியாக இப்பொழுது அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எபேசியன்ஸ் பேரலல் ஜோஷுவா என்று பெண்ணா சொல்லியிருக்கிறார். எபேசியர்கள் இந்த நிருபம் வந்து ஜோசுவாவுக்கு பேரலா இருக்கு. பழைய பல்ல ஜோசுவா, புதிய பல்ல எபேசியன்ஸ். எபேசிய சபையானது உன்னதமான ஒரு சபை. அவங்க வந்து நேச்சுரல் லேண்ட சுதந்திரித்துக் கொண்டார்கள், நம்ம ஆவிக்குரிய லேண்ட நம்ம சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஆமென். நம்ம எபேசியன்ஸுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் அவரை பின்பற்றினார்கள். பின்பு மேலரையில போய் பரிசுத்தாவியை பெற்றார்கள். அதன் பின்பு அவங்க வந்து முத்திரிக்கப்பட்டார்கள். They had to get sealed before Titus came. அப்பொழுது பின்பு டைட்டஸ் வந்து எருசலேமை இடித்து போட்டுவிட்டான். அழிவு அங்கே வந்தது. அதே போல உலக அழிவு நமக்கு நெருங்கி இருக்கிறது. உலக அழிவுக்கு முன்னதாக நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆமென். பலமுள்ள தூதன் நமக்கு வந்து அந்த அனாய்டிங் கொண்டிருக்கிறார், ரிவீல்டு வேர்டு கொண்டிருக்கிறார். ஆமேன். 19 வாசிக்கலாம்.
சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான்.
சகல அங்க வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருடைய பரிசுத்தமானவைகள், அவள் கர்த்தருடைய பொக்கிஷத்திலே சேரும் என்று சொல்லப்பட்டது. அங்க வந்து இருக்கிற பொன் வெள்ளி வெண்கலம் எல்லாத்தையுமே கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேர்க்க வேண்டும், மற்ற எல்லாரத்தையும் அக்னினாலே சுட்டரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதை வந்து யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, பொன் வெள்ளி எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷத்திலே அது சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனா ஆகான் வந்து அதை எச்சித்து எடுத்துக்கொண்டான். ஆண்டவர் அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் என்றால், பலமுள்ள தூதனாக இறங்கி வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு முறை சுத்தி வரணும், ஏழாம் நாளிலே ஏழு முறை சுத்தி வர வேண்டும். ஏழாவது முறை சுத்தி வரும் பொழுது நீங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும். நீங்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது அலங்கமானது இடிந்துவிடும். அப்பொழுது அவனவன் நேராக போய் வந்து நீங்க வந்து அந்த பட்டணத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் வந்து சங்கரிக்க வேண்டும். ஆனா அந்த ராகாபை மட்டும் நீங்க பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 25 வாசிக்கலாம்.
எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான்.
இதோ அவளுடைய அவளையும் அவளுடைய தகப்பன் வீட்டார், அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே பாதுகாக்கப்பட வேண்டும், மற்ற எல்லாரும் வந்து நீங்க நிக்கிரகம் பண்ண வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டது. நல்லா பாருங்க, இப்பொழுது புதிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க, நியூ ஏஜுக்கு வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அங்க வந்து அவங்க கூட சேர்ந்து அவர் கிரியை செய்கிறார். எபேசியன் வந்து அட் த எண்ட் ஆஃப் த ஏஜ், இன்னைக்கு கடைசியா எபேசியா பேகமுத்தியா தீரா சரத பிரதல்பியா லவோதிக்கியா, அது மீது எபேசியன் அகைன் இன்னைக்கு மறுபடியும் எபேசு வந்திருக்கு. அப்போஸ்தல கால உபதேசத்துக்கு நம்ம திரும்பி இருக்கிறோம். ஆமீன்.
ஆமீன்.
We are not fighting with our own intelligence. நம்முடைய சொந்த புத்தியின்படி நம்ம யுத்தம் செய்யல. We have his mind concerning what he promised. நமக்கு வந்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணினமை குறித்து தேவனுடைய சிந்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக கர்த்தர் அங்க வந்திருக்கிறார். எல்லாமே நம்முடைய பாதத்தின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கானான் தேசம் முழுவதும் உங்களுடைய பாதத்தின் கீழே இருக்கிறது. நீ உயிரோடு இருக்கும் அளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அந்த ஏழு ஜாதிகளும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. யோர்தான் உனக்கு தடையாக இருக்க முடியாது. எந்த காரியங்களும் உனக்கு முன்பாக நிற்க முடியாது. நீ உயிரோடு இருக்கும் அளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. யோசுவா 1:3-5 நம்ம வாசிக்கிறோம். பயப்படாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லா ஜாதிகளும் உனக்கு முன்பாக விழுந்து போகும். நீ இந்த லேண்ட் முழுசுமே நீ கான்கர் பண்ண முடியும். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால நீங்க சீல்ஸ் ஓபன் ஆயிருக்குது, கேப்டன் வந்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் உங்களுடைய பாதத்து கீழே இருக்கிறது. எந்த வியாதியும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த சோதனைகளும் பிரச்சனைகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. இதை எந்த அரசாங்கமும் எந்த விதமான காரியங்களும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எல்லாமே உங்களுடைய பாதத்தின் கீழே இருக்கிறது. நீங்க எல்லாத்தையுமே கான்கோர் பண்ண முடியும், எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும், எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ள முடியும். பேட்டில் வந்து உங்களுக்கு விக்டரி வந்து ஜெயமானது உறுதியாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அதே போல அவங்க எரிவாதை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அங்க ஒரு ஆச்சரியமான காரியம், அது ஒரு பெரிய பட்டணம். இவங்க அந்த பட்டணத்தை சுத்தி வர்றாங்க. எரியோ மக்கள் உள்ள இருக்கிறாங்க, நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம், நமக்கு பெரிய மதில் இருக்கிறது, வானளாவ உயரமான மதில் இருக்கிறது, வெண்கல கதவுகள் போடப்பட்டிருக்கிறது, நம்ம ரொம்ப செக்யூரிட்டியா இருக்கிறோம், பாதுகாப்பா இருக்கிறோம் நினைச்சாங்க. இந்த வந்து பைத்தியக்காரங்க போல இவங்க சுத்திக்கிட்டு வர்றாங்க. ஒரு நாள் சுத்துறாங்க, அடுத்த நாள் பத்து இந்த பைத்தியக்காரங்க இன்னைக்கு ரெண்டாம் நாளும் சுத்துறாங்க. அவங்களுக்கு பிரேக்கிங் நியூஸ் வருது, இன்னைக்கு அவங்க சுத்திட்டு வர்றாங்க. உடன்படிக்கை பெட்டியை சுமந்துக்கிட்டு போறாங்க, சைலண்டா சுத்திட்டு வர்றாங்க, எதுவும் சத்தம் போடல. ஏழாம் நாள்ல அதிகாலையிலே எழுந்து இதை ஏழாவது ரவுண்டு போறாங்க. ஏழாவது ரவுண்டு போகும் பொழுது இந்த பைத்தியக்காரங்க இன்னைக்கு ஏழு நாள் சுத்துறாங்க அப்படின்னு உள்ள இருந்துகிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஏழாம் நாள் சுத்தும் பொழுது அவங்க ஆர்ப்பரிக்கும் பொழுது அலங்கம் இடிஞ்சு விழுது.
ஹல்லேலூயா.
அலங்கம் இடிஞ்சு விழுந்து அது இவங்க வந்து அந்த மதிலுக்கு வெளியே சுத்திட்டு வர்றாங்க. அது இந்த பக்கமா விழாம அந்த பக்கமா விழுது, அவங்க மேல விழுது. அதனால அவங்க மேல விழுந்து அவங்க சாகுறாங்க. இத ராகாபுடைய வீடு மட்டும்தான் அங்க தனியா நிக்குது, அது விழல. அவள் வாழ்க்கைக்கு கீழ்பிருந்தனால அந்த வீடு நிலைச்சு நிக்கிறது. அங்க வந்து ஸ்கார்லட் த்ரெட், ரத்தாம்பர அந்த நூலானது, சிவப்பு நூல் கயிறு அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வீடு மட்டும் நிலைச்சிருக்கிறது. ஆண்டவர் அந்த ட்ரோக்கனை ஹானர் பண்ணுகிறார், அவருடைய கீழ்ப்படுதலை கர்த்தர் மதிக்கிறார். அதனால அந்த வீடு இடியவில்லை. மற்ற எல்லா மதில் அங்க இடிந்து வந்து அவங்க எல்லாம் அந்த இடிபாடுல சிக்கி கொள்கிறார்கள். பின்பு இவங்க போயிட்டு எல்லாரும் ஸ்லாட்டர் பண்றாங்க, அந்த அக்கினி அதை அக்கினிக்கு இரையாக மாற்றுகிறார்கள். பெரிய ஜெயம் கிடைத்தது. அதே போல தான் உலகத்து மக்கள் வந்து நம்ம வார்த்தைக்காக நிற்கும் பொழுது அவங்க நம்ம ஒரு ஃபெனாட்டிக்ஸ் நினைப்பாங்க. இவங்க ஏதோ புது உபதேசத்தை சொல்றாங்க. நம்ம ஒரு பெரிய சோபனத்தில் இருக்கோம், சிஎஸ்எங்க சோபனத்தில் இருக்கிறோம், நம்ம ஏஜி சர்ச்சில் இருக்கிறோம், நம்ம கத்தோலிக்க அந்த சபையில இருக்கிறோம். ரொம்ப பாதுகாப்பான பெரிய சபை உலகமெங்கிலும் இருக்கிறது. நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம். இதை உலகத்தின் மக்கள் வந்து நாங்கள் பாதுகாப்பா இருக்கிறோம் நினைக்கும் பொழுது அழிவு சரிதியாக வரும். இன்னைக்கு செவன்த் டேல இன்னைக்கு செவன்த் ரவுண்ட் வந்துட்டு இருக்கு. அதனால நம்ம அந்த வார்த்தையின் படி பார்த்தா இதை ஏழாவது முறை ஏழு முறை உலகத்தை சுத்தி இருக்கிறார். அதனால ஏழாவது முறையானது இந்த செய்தி எங்க சுத்திக்கிட்டு வருது. இப்பொழுது ஆரவாரம் ஷவுட்ல நம்ம இருக்கிறோம். இதை ஆரவாரமானது ஒரு கூட்டமான மக்களை வார்த்தையை கூட்டி சேர்க்கிறது. நம்ம ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள்ல இருக்கிறோம். உலகத்து மக்களுக்கு அது ஒண்ணுமே புரியாது, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதை வந்து யாரு தூங்குறாங்க அதை தான் பார்ப்பாங்க சர்ச்சில் வந்துட்டு. அந்த பிரசங்க பாச பிரசங்கம் பண்றாரா, அந்த பிரசங்கம் எதுன்னு தெரியாது புதுசா வர்றவங்களுக்கு. இந்த செய்தியுடைய மகத்துவமே தெரியாது. பைபிள் முதல்ல தெரிஞ்சாதானே, அவங்க பைபிளை ஒழுங்கா படிச்சாதானே, பைபிளை பத்தி ஏதாவது தெரிஞ்சாதானே. ஏதோ தங்களை பெரிய பக்தியா நினைச்சுக்கிறாங்க சாப்பிடுத்து மக்கள். ஒன்னும் பைபிளே தெரியாது அவங்களுக்கு. நிறைய பேருக்கு பைபிள் தெரியாது. நம்ம மெசேஜில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு பைபிள் தெரியாது. ஏன்னா பைபிள் அங்க படிக்கிறது கிடையாது. இன்னைக்கு நம்ம செவன்த் ரவுண்ட்ல வந்திருக்கிறோம். ஆரவாரம் ஷவுட் கத்திருக்காமே ஆரவாரத்தோடு பிரதானத்தோடு தேவ எக்காலத்தோடு இறங்கி வருவார். இப்ப செவன்த் டேல வந்து செவன்த் ரவுண்ட் அங்க வரும் பொழுது அந்த அலங்கம் இடிந்து விழுகிறது. இன்னைக்கு எரிய மதில்கள் இடிந்து விடும், சாபன மதில்கள் இடிந்து விடும். உலகம் வந்து த வேர்ல்ட் இஸ் ஃபாலிங் அபார்ட். உலகமானது விழுந்து போற ஒரு நிலையில இருக்கிறது. இதுதான் முதல்ல வந்து அவங்களுக்கு ஜெயம் கிடைத்தது. அங்க ராகாப் வந்து மீட்டுக் கொள்ளப்படுகிறாள். ஏனென்றால் அவள் தேவகாரரை ஏற்றுக்கொண்டாள். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவள் கீழ்ப்படிஞ்சாள். அவள் சொன்ன காய் இந்த சிவப்பு நூலை கட்டி வையின்னு சொல்லும் பொழுது சிறுபிள்ளையை போல கீழ்ப்படிந்தாள். நம்ம ராபோய் நடக்கணும்னா கூட சிறுபிள்ளையை போலதான் கீழ்ப்படுகிறோம். ஏன்னா அந்த பிரெட்டை கொடுக்கறாங்க, கொஞ்சம் வயின நம்ம வந்து நம்ம அதை எடுத்துக்கொள்கிறோம். இதுல என்ன இருக்குது அப்படின்னு நினைச்சு பார்த்தா நீங்க அதில் பங்கு பெற முடியாது. இதனால என்ன பிரயோஜனம் இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்காதபடி நீங்க சிறுபிள்ளை போல விசுவாசிக்கிறீங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமென். இங்க கவனிக்கும் பொழுது அந்த ராகாப் குடும்பத்தார் அங்க மீட்டுக் கொள்ளப்பட்டதுக்கு காரணம் என்னவென்றால் அந்த பெண் வந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய குடும்பத்தாரை அந்த தோத்தின் கீழே கொண்டு வரும் பொழுது அவள் மீட்கப்பட்டார்கள். சிறுபிள்ளையை போல இந்த சோப்பு நூலை கதவை கட்டி வை, அப்படி கட்டி வச்சு அது என்ன பிரயோஜனம் அப்படின்னு தன்னுடைய புத்தி சுய புத்திக்கு இடம் கொடுக்கல. நம்ம சுய புத்திக்கு இடம் கொடுக்காதபடி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை சிறுபிள்ளையை போல நம்ம விசுவாசித்து கீழ்ப்படிந்து உன்னுடைய குடும்பத்தார் எல்லாரையும் நீ கூட்டிக்கிட்டு வா, நீ வந்து இதை கொஞ்சம் சோப்பு நூல் கயிறு கீழே இருந்தா அந்த வீட்டில் இருந்தா நாங்க பாதுகாப்போம் சொன்னபடியே கரெக்டா நடந்தது. தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது சொன்னபடியே கரெக்டா நடக்கும். விசுவாசியாட்டாலும் நடக்கதான் செய்யும்.
சிலர் அவிசுவாசப்பட்டாலும் அதனால தேவனுடைய வார்த்தையை அவமாக்க முடியாது. அசத்தியத்தை அவமாக்க முடியாது. சத்தியம் தான் கடைசியில் ஜெயிக்கும். யூ ஹேவ் டு ஹேவ் த மைண்ட் ஆஃப் காட். நமக்கு வந்து தேவனுடைய சிந்தையானது அவசியமாயிருக்கிறது. இப்பொழுது அடுத்த பட்டணத்துக்கு அவங்க போகும்பொழுது, ஆயு பட்டணத்தை அது மேல யுத்தத்துக்கு போகும்பொழுது, ஏழாம் அதிகாரத்தில் அங்கே தோல்வி அடைகிறார்கள். ரெண்டாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, தே லாஸ் த பேட்டில். முதல்ல பெரிய ஜெயம் கிடைக்கிறது, ரெண்டாவது தோல்வி கிடைக்கிறது. அதனால இவன் வந்து ஒரு பிரேயர் மீட்டிங் பண்ணுகிறான், ஜபத்தில் போயிருந்தான். யோசுவா ஜபத்துக்கு போயிருந்தான். பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்து நீ இப்படி முகப்புறம் விழுந்து கிடக்கிறது என்ன?
கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்து நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ரெண்டாவது பேட்டில் வந்து தோல்வி அடைந்தது. தோல்வி அடையும் பொழுது அவன் முகம் குப்புற விழுந்து கிடக்கிறான். நீ ஏன் இப்படி வந்து முகம் குப்புற விழுந்து கிடக்கிற? ஜெபம் பண்ற ஜெபத்தை ஆண்டவர் ஸ்டாப் பண்றாரு. நீ ஜெபம் பண்ணது போதும், எழும். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம முகம் குப்புற விழுந்து கிடக்கிறான். என்ன ஆண்டவரே, எங்களுக்கு எப்பொழுதும் ஜெயம்தான் உண்டு சொல்லிடு, ஒருவனும் உனக்கும் பாதி எழுத்து நிற்பதில்லைன்னு சொல்லியிருக்கிறது. இப்பொழுது இந்த சின்ன பட்டணத்தினால ஆயு பட்டணத்தில் யுத்தத்துக்கு போகும்பொழுது எங்களுக்கு தோல்வி கிடைந்ததே. சிலர் அங்கே வெட்டுண்டு விழுந்தார்கள், புறமுதுகு காட்டி ஓடினார்கள். என்ன எங்களுக்கு தோல்வி வந்தது, என்னன்னு எனக்கு புரியலையேன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ண போயிட்டான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதமானது வரலன்னா, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது உங்களுக்கு வந்து ஜெயம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, ஆனா நம்ம டெஸ்டிமனி ராங்கா இருக்குது. ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ண பை பிடிச்சீங்களா? ஏன் சரியா வரல? அப்ப நம்ம நெகட்டிவ் டெஸ்டிமனி நம்ம வாழ்க்கையில இருக்கு. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நெகட்டிவ் டெஸ்டிமனி இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில தோல்வி இருக்கு. இப்ப ஒரு நெகட்டிவ் டெஸ்டிமனி வந்துவிட்டது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுறது? எல்லாமே உனக்கு கொடுத்தாச்சு, நீங்க எல்லாத்தையுமே சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன் ஆயு பட்டணத்தை சுதந்திரங்கள்? நெகட்டிவ் டெஸ்டிமனி வருது, எதிர்மறையான ஒரு சாட்சி. சிலர் வந்து அதான் சொல்லாங்க, நான் ஜோம் பண்ணீங்களா? ஜோம் பண்ண பயப்படுத்தீங்களா? உபாசம் பண்ணீங்களா? உபாசம் பண்ண. ஏன் காரியம் நடக்கல? இன்னும் ப்ராப்ளம் ஏன் சால்வ் ஆகல அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க அதை வந்து மற்றவங்கிட்ட சொல்லும் பொழுது அது நெகட்டிவ் டெஸ்டிமோனியா இருக்கு. அதனால கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதில்லை. என் வாழ்க்கையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், பாசிட்டிவா டெஸ்டிமோனி வர வேண்டும். இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் உபாச ஜெபம் பண்றான். ஆண்டவர் சொல்றான், நீ உபாச ஜெபம் பண்ணது போதும், உன் ஜெபத்தை நிறுத்து, எழுந்து என்று அவனை கடிந்து கொள்ளுகிறார். அதே போலதான் மோசையை கடிந்து கொள்ளுகிறார். ஜனங்கள் வந்து சிவந்த சமத்துக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க, பின்னால பார்வனுடைய சேனை வருகிறது. இவன் வந்து கத்தர் தட்டி முறையிடுகிறான், ஜெபம் பண்ணுகிறான். அப்பொழுது கத்தர் சொல்ற, நீ முறையிடுறது என்ன? நீ என்னை நோக்கி ஏன் முறையிடுகிறாய்? உனக்கு நான் எல்லா பவரையும் கொடுத்துட்டேன். ஐ இன்வெஸ்டட் மை அதாரிட்டி இன் யூ. உனக்கு எல்லா பவரையும் கொடுத்தாய் விட்டது. உன் கோலை நீட்டி நீ சமுத்திரத்தை பிளந்து விடு. ஏன் என்னை நோக்கி ஜெபம் பண்ற? நீ ஜெபம் பண்ணது போதும். இப்பொழுது நீ வந்து செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், உன் கோலை நீட்டி சமுத்திரமானது இரண்டாக பிரியும், அப்பொழுது உலர்ந்த தர வழியாக நீங்க போக முடியும் என்று சொல்லுகிறார். ஜோசுவா ஜெபத்தை ஆண்டவர் நிறுத்துகிறார், ஜோசுவாவை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். ஜோசுவாவை ஆண்டவர் கடிந்து கொண்டு, நீ ஜெபம் பண்ணது போதும், இந்த சோதனையான நேரத்திலே பிரச்சனையான நேரத்திலே அவனை ஜெபம் பண்ணது ஆண்டவர் ஸ்டாப் பண்ணுகிறார். நீ செய்ய வேண்டிய காரியம் இருக்குது, நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறிய அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இட்ஸ் எ ஏஜ் ஆஃப் டோக்கன். நம்ம வந்து அடையாளத்தை பெற வேண்டிய நேரம். அந்த நேரத்தில் வந்து என்ன செய்யணும்? நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள்.
இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்கள் கட்டளையிட்ட உடன்படிக்கை மீறினார்கள். சாபத்தீரானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வந்தித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டு.
இஸ்ரவேலர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள், அவன் என் உடன்படிக்கை ஆறுதாரையும் சொல்றார். முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், இரண்டாவது என் உடன்படிக்கை மீறினார்கள், மூணாவது சாபத்தீரானதை எடுத்துக்கொண்டார்கள், நாலாவது களவு செய்தார்கள், அஞ்சாவது வஞ்சித்தார்கள். இதை அதுக்கு பிறகு ஒழிச்சு வைக்கிறாங்க, தங்கள் பண்டம்பாடுகளுக்குள்ளே வைத்ததும் உண்டு. ஆறு காரியங்களை ஆண்டவர் சிக்ஸ் சார்ஜஸ் அங்க கொடுக்கிறார். இண்டக்ஸ்மெண்ட் குற்றச்சாட்டு சொல்லுகிறார். இதே மாதிரி காரியங்கள் அங்க இருக்கிறதுனால நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீ ஜெபத்தை விட்டு எழுந்து நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் நீ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டும். நீ அதை விசாரணை செய்து அந்த சாபத்தீடானவரை நீ நிகரக பண்ணால் நான் உன்னோடு கூட இருப்பேன், அல்லது நான் உன்னோடு கூட இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். கத்தர் இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு அந்த ஸ்டேஜில் வந்திருக்கிறோம். சபையானது இன்னைக்கு அந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. மனவாட்டி அந்த ஸ்டேஜில் வந்திருக்கிறார். கத்தர் வந்து ரிபியூக் பண்ணுகிறார். ஜோஷுவாவை ரிபியூக் பண்ணுகிறார். மோசஸ் அந்த ரிபியூக் பண்றார். நீ ஜெபம் பண்ணது போதும், நீ வந்து என்ன இப்ப செக் பண்ண வேண்டியதா இருக்குது, இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியதா இருக்கிறது. பெண்ணம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப சோர்ந்து போனார். ஊழியத்தை விட்டுட்டு போயிடலாம்னு சொன்னார். அப்படி தீர்மானம் பண்ணும்பொழுது கத்தர் அவரை கடிந்து கொள்கிறார். ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராபட்டை விட உன்னைய வந்து ஒரு பெரிய ப்ராபட்டா மாற்றி இருக்கிறேன். பாம்பேயில 500,000 ஜனங்கள் வந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கால 300,000 ஜனங்கள் வந்தாங்க. மரித்தோர் உயிரிழந்திருக்கிறாங்க. இன்னும் பல பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நடக்கும் பொழுது ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராபட்டை விட உன்னை ஒரு பெரிய தீர்க்க தரிசியா மாற்றிருக்கும் பொழுது நீ ஊழியத்தை விட்டுட்டு நீ போறங்கிற ஊழியத்தை விட்டுட்டு போனா நீ வந்து பைத்தியக்காரனா தான் மாற வேண்டியதாக வரும் என்று கத்தர் எச்சரித்த பின்பு ஆண்டவர் அவர் திக்கு திசையை கடிந்து கொள்கிறார். அவர் தவறான முடிவு எடுக்கும் பொழுது கடிந்து கொள்கிறார். அதன் பின்பு அவங்க திக்கு திசை வந்து மன்னிப்பு கேட்கிறார். நான் ரொம்ப முட்டாள்தனமா செய்துவிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறார். கத்தர் என்ன செய்யறார் என்றால் அவரோடு சேர்ந்து ஒரு ஊழியத்தை செய்யணும்னு விரும்புகிறார். யூனியன் பிட்வீன் டிவினிட்டி அண்ட் ஹியூமனிட்டி. யோசுவா வந்து கத்தரோடு சேர்ந்து ஊழியத்தை செய்யணும். ஒரு பாஸ்டர் கத்தரோடு சேர்ந்து ஊழியத்தை செய்யணும். ஒரு தீர்க்கதரிசி கத்தரோடு சேர்ந்து ஊழியத்தை செய்ய வேண்டும். தன்னிச்சையா செய்யக்கூடாது. நான் வந்து என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அன்னாலிலே அறிவீர்கள் என்று யோவான் 14:20 நம்ம வாசிக்கிறோம். அதே போல ஒரு கணவனோடு சேர்ந்து மனைவி குடும்பத்தை நடத்த வேண்டும். தன்னிச்சயமா அவள் நடத்தக்கூடாது. அதே போல ஒரு பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பெற்றோரோடு சேர்ந்து இயங்க வேண்டும். தன்னிச்சையா போகக்கூடாது. அதே போல ஒரு பாஸ்டரும் ஒரு விசுவாசிகளும் சேர்ந்து வந்து ஊழியத்தை செய்யணும். எல்லாத்துக்கும் மேல கத்தர் அந்த ஊழியத்தில் இருக்க வேண்டும். கத்தரோடு சேர்ந்து நம்ம எல்லாரும் ஊழியத்தை செய்தால் கத்தருக்கென்று சாட்சியா ஜீவித்தால் முடிவு வந்து ஆசீர்வாதமாக இருக்கும். இப்பொழுது கத்தர் என்ன செய்கிறார் என்றால் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், நீ அந்த பட்டணத்தை எப்படி கைப்பற்ற வேண்டும், எரிகோவை எப்படி கைப்பற்ற வேண்டும், உடன்படிக்கை பெட்டியை வந்து ஆசாரங்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டும், எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும், ஆனால் ஒரு சத்தமும் நீங்க போடக்கூடாது. 6 நாள் ஒரு முறை சுத்தி 7வது நாள்ல வந்து 7வது முறை சுத்தும் பொழுது நீங்க வந்து ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று கத்தர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எதுக்காக கொடுக்கப்படுவதால் நீங்க என் கூட சேர்ந்தாதான் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். நான் என் கூட சேராம நீங்களா போயிட்டு யுத்தம் பண்ண போனா உங்களுக்கு ஜெயம் கிடைக்காது அப்படின்னு சொல்றார். அதனால ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் அந்த என் கூட சேர்ந்து நீங்க வேலையை செய்யும் பொழுது அது ஆசீர்வாதமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாகத்தான் ஆண்டவர் அங்க கற்பிக்கிறார். கற்பிக்கும் பொழுது இவங்க எரியோகப்படி அப்படி செஞ்சாங்க. எரியோகம் அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் அங்க ஜெயத்தை கொடுத்தார். ஆனா ஆயி பட்டணத்துக்கு போகும் பொழுது அவங்க வந்து அவிதமாக கத்திர சமூகத்தில் காத்திருக்கவில்லை. அந்த ஜோசுவா பார்க்கிறான், இது ஒரு சின்ன பட்டணம், ரொம்ப பேர் போகண்டா, 3000 பேர் போனா போதும். அவன் 3000 பேர் போனா நம்ம வந்து அதை ஜெயிச்சிடலாம், எளிதா ஜெயிச்சிடலாம்னா அவங்க தோல்வி அடைந்து புறமுதுகு காட்டி ஓடி வருகிறார்கள். கத்துடைய சமூகத்திலே காத்திருக்கவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார் என்கிறத கேட்கவில்லை. அதே போல நம்ம வந்து தேவனோடு சேர்ந்து இந்த உலக வாழ்க்கையை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. You are doing it in union with him. Hallelujah. நம்ம எதை செய்தாலும் நம்ம அதிகமாக செய்தோம் என்றால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம வந்து அவரை புறக்கணித்து விட்டு நம்ம சுய புத்தியில போயிட்டு நம்ம பிளான் பண்ணிட்டு நம்ம இஷ்டம் போல நம்ம செய்யும் பொழுது சில நேரங்களில் அது தோல்வியாக முடியும். அநேக நேரங்களில் அது தோல்வியாக முடியும். பிரணாமை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ இத மாதிரி இங்க ஒரு குழந்தை சோமீனமா இருக்குது, நீ அங்க போக வேண்டும், அந்த குழந்தைய வந்து வயிற்றுல நீ கை வச்சு ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது அந்த குழந்தை கால் கையெல்லாம் ட்விஸ்டா இருக்கு, திருகி போய் இருக்குது. அந்த குழந்தை வந்து இதோ சுகமாகும் அப்படின்னு கத்த சொல்லுகிறார். அது இந்த மக சொல்லும் பொழுது அங்க ஒருத்தர் வந்து ஜோமன கூப்பிடுகிறார், என்னுடைய குழந்தை வந்து ரொம்ப சுகதீனமா இருக்கிறது, டாக்டர் வந்து கைவிட்டுட்டாங்க. அவர் பேர் எம்எல், ஜான் எம்எல். டாக்டர் வந்து குழந்தை பழைக்காது, செத்து போகும், வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் கத்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டேன், நீங்க எனக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தீங்க, இப்பொழுது நான் என்னுடைய தவறை உணர்கிறேன், ஒரு குழந்தை வந்து செத்து போச்சு, இப்பொழுது ரெண்டாவது பையன் இருக்கிறான், அவனுக்கு இவ்விதமான சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே தரிசனம் கண்டிருக்கிறார். அதனால அவர் சொல்லுகிறார், Thus saith the Lord, your baby going to live, உங்களுடைய குழந்தையானது ஜீவிக்கும் என்று சொல்லுகிறார். உங்க வீடு இந்த மாதிரி இருக்கும், ஒயிட் பெயிண்டிங் அடிச்சிருக்கு, வாசல் வந்து தெக்க பார்த்த மாதிரி இருக்கிறது, தென் திசையை நோக்கி இருக்கிறது. உங்க வீட்டில் இந்த மாதிரி டேபிள் இருக்கிறது, அங்க ஒரு பெட் இருக்கிறது, அந்த பெட்ல அந்த குழந்தைய போட்டிருக்கேன், அந்த குழந்தை வந்து ப்ளூ கலர் டிரெஸ் போட்டிருக்கிறது, இப்படி எல்லாம் சொல்றாரு. உங்க மனைவி விதமா இருப்பாங்கன்னு சொல்லும் பொழுது, எப்படி எங்க வீட்டுக்கு நீங்க வந்தீங்களா? இல்ல, உங்க வீட்டில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் இருந்தேன், அப்ப நான் பார்க்கலையே, நான் தரிசனத்தில் பார்த்தேன்னு சொல்றாரு. இப்போ அவரை காரை வச்சு கூட்டிட்டு போறாங்க, ஒரு 8 மைல் தூரத்தில் அவங்க வீடு இருக்கிறது. அந்த குழந்தை நிமோனியா ஜுரத்தினால பாதிக்கப்பட்டு அப்படியே குழந்தை திருகி போய் இருக்குது, கால் கையெல்லாம் திருகி போயிட்டு மூச்சு விட முடியாம திணறி கொண்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார் என்றால், இப்பொழுது குழந்தையை கொண்டு வாங்கன்னு சொல்றார். குழந்தையை கொண்டு வராங்க. இத கத்தர் தரிசனத்தில் என்ன சொல்றாங்க, வயிற்று மேல நீ கை வச்சு, கத்தர் சொல்லுகிறார் நீ சுகமாகி விட்டாய் என்று சொல்லும் பொழுது, இன்ஸ்டீட் ஆஃப் வெயிட்டிங் டு சீ காட் சேஸ், கத்தர் என்ன சொல்லுகிறார் என்று கொஞ்சம் காத்திருக்காதபடி அவசரப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த குழந்தை நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. இன்னும் மூச்சு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விடுது, அழுது திணறுது, அதனுடைய இருக்கிற நிலைமையை விட மோசமாயிடுச்சு. அந்த பெற்றோர்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப திணறி போயிட்டாங்க. ஜோமன்னாரு, அது சரியா வரலையே, முன்னால விட அது மோசமா போச்சு அப்படின்னு ஒருவேளை மனசுல நினைக்கலாம். அவருக்கு என்னன்னே தெரியல, ஏன் இப்படி நமக்கு தோல்வி வந்தது, கத்தர் தரிசனம் காண்பித்தார், இதோ என்ன சொல்ல, ஆனால் அது நடக்கலையே. அதுக்கு மாற அந்த குழந்தை ரொம்ப மோசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கும் பொழுது ஏதோ தவறு இருக்கிறது. அவர் தன்னைத்தானே யோசி பார்க்கிறார். யோசி பார்க்கும் பொழுது என்ன விஷன்ல வந்து அந்த ஒரு ஓல்ட் லேடி கிராண்ட் மதர் இருக்கணும், அந்த கிராண்ட் மதர் இல்ல, அதனால என்ன செய்யணும் என்றால் நம்ம இன்னும் கொஞ்சம் காத்திருக்கணும், தவறு செய்து விட்டோம் சொல்லி, நீங்க மேல விசுவாசம் இருந்தா கொஞ்ச நேரம் நீங்க காத்திருங்கன்னு சொல்லுகிறார். அவங்க வேலைக்கு வேற போகணும், வேலைக்கு புறப்பட்டுருக்காங்க, கிட்டத்தட்ட 1 ஹவர் காத்திருக்கிறார். ஜன்னல் வழியா பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த ஓல்டு கிராண்ட் மதர் வர்றாங்க. அவங்க முன்வாசல் வழியா வராம அங்க பின்வாசல் வழியா கிச்சன் வழியா வந்து, குழந்தை எப்படி இருக்குது, குழந்தை வந்து பழச்சுக்கிட்டா நல்லா இருக்கான்னு கேட்கும் பொழுது அந்த கிராண்ட் மதர் அழுறாங்க. ஆனாலும் என்ன சின்ன பிரணாம் வந்து ஜெபிக்கல, அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, கரெக்டா இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு சேர்ல உட்காரம், சேர்ல உட்கார்ந்து கண்ணாடி எடுத்து கண்ணாடியை துடைக்கணும், அது வரைக்கும் அவர் காத்திருக்கிறார். இப்பொழுது அவங்க சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, கண்ணாடியை துடைக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவர் என்ன சொன்னா, குழந்தைய கொண்டு வாங்கிறார். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா குழந்தைக்கு மறுபடியும் கொண்டு வாங்க. உங்களை நாங்க எப்பவுமே நம்புறோம், நீங்க தேவனுடைய மனுஷன் நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லி பிரதப்பண்ணா ஜெபம் பண்றாரு. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். ஐ எம் சாரி ஃபார் வாட் ஐ டிட் எ வைல் அகோ, ஃபர்கிவ் யுவர் சர்வன்ட்ஸ், ஆண்டவரே நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால செய்த தவற மன்னியும், ஃபர்கிவ் யுவர் சர்வன்ட்ஸ் and heal this baby in the name of Jesus Christ, enna manniyum ummude ooliyakaranaagi enude koraya manniyum endru avar jebithu ippozhudhu neer indha kulandhaiye sugamaakka vendum endru avar sollum bodhu kulandha vandu avanga appa kalutha katti pidichikitte daddy appdinu solludhu. adu vandha enna very threw his arm around his daddy's neck and said, Daddy, Daddy. Appa, appa, and solud. Adan irundha kulandhai neenga vandu padukaiyila vainga. மூணு நாளைக்கு பிறகு அது எழுந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். மூணு நாளைக்கு பிறகு பெண்ணாங்க வருகிறார். அந்த குழந்தை எழுந்து நடந்து அது பால் குடிச்சுக்கிட்டு சந்தோஷமா விளையாடுது. பிரதர் பெண்ணாமை பார்த்து, பிரதர் பெண்ஹாம், ஐ எம் பெர்ஃபெக்ட்லி ஹோல், சகரன் பெண்ஹாமே, நான் முற்றிலும் சுகமானேன் என்று சொல்லுகிறது. அதனால பாருங்க, கத்தர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது பெர்ஃபெக்டா அதன்படி செய்யணும். You are doing it in union with him. அவரோடு சேர்ந்து நம்ம வந்து ஊழியம் செய்யணும். அநேகர் அவங்க இஷ்டம் போல மெசேஜ் கிடைச்சிக்கிட்டு படிக்க வேண்டிதான், ஒரு வீட்டில் நாலு பேரை கூட்ட வேண்டிதான், நாங்கள் சர்ச்சை நடத்துறோம், நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்குறோம், வேலையும் விடுறதில்லை, ஒரு டெடிக்கேஷனும் கிடையாது. அவங்க அவங்க இஷ்டம் போல சர்ச்சை நடத்த வேண்டிதான். மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் சர்ச்சை நடத்துவாங்க. அது ஒரு ஒரு அழைப்போ ஒரு ஒழுங்கோ இல்லை. கத்தரோடு சேர்ந்து ஊழியத்தை செய்யறதில்லை. ஊழியத்தில் வந்து ஜபம் கிடையாது, ஒழுங்கு கிடையாது. இதெல்லாம் எப்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் இல்லாமலே ஊழியத்தை செய்வது. நினைச்ச அவசரப்பட்டு செஞ்சதுக்கே ஒரு சின்ன காரியத்தை மிஸ்டேக் பண்ணதுக்கே அங்க அற்புதம் நடக்கல. ஆண்டவர் சொன்ன காரியத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணணும், ஏதாவது மிஸ் பண்ணக்கூடாது. அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுகிறார், தன்னை பரிசோதித்து பார்க்கிறார், ஏன் அற்புதம் நடக்கல, ஏன் இது வந்து ராங் டெஸ்டிமோனியா மாறி இருக்குது, ஏன் இது நெகட்டிவ் டெஸ்டிமோனியா மாறி இருக்கு, ஏன் இது பாசிட்டிவ் ஆகல. அப்போ ஏதோ சம்திங் ராங் சம்வே, ஏதோ ஒரு இடத்துல தவறு இருக்குன்னு யோசித்து பார்க்கும் பொழுது டிசன் அவர் யோசித்து பார்க்கிறார், அந்த கிராண்ட் மதர் அங்க வரலையே. அந்த கிராண்ட் மதர் வந்து சேர்ல உட்கார்ந்து கண்ணாடியை துடைக்கணும், அந்த நேரத்தில் தான் நீ ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை அவர் மீறி விட்டார், அவசரப்பட்டு விட்டார். ஆனால் ஆண்டவர்ட்ட வந்து சாரின்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம தாழ்த்துவது. வல்லமை எங்க இருக்குன்னா தாழ்மையில இருக்கு. யூ ஹேவ் அ ஃபாதர் இன் ஹியூமிலிட்டி. அப்பொழுது ஆண்டவர்ட்ட சாரி, நான் செய்தது ரொம்ப ஸ்டூப்பிடா செய்துட்டேன், முட்டாள்தனமா செய்துட்டேன் ஆண்டவரே, நான் வெயிட் பண்ணல, நான் வந்து அவசரப்பட்டுட்டேன்னு சொல்லி அந்த சாரி கேட்பதுல தான் வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. தாழ்மையில தான் கிரேஸ் வருது. நம்முடைய தவறுகளை ரியலைஸ் பண்ணி நம்ம வந்து அறிக்கை செய்யும் பொழுது அது எவ்வளவு நல்லது. பின்வாங்கி போன பிரதர்ஸ் உள்ள வந்தாங்கன்னா தங்களுடைய தவறுகளை மூலம் அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, நான் மனம் போல போனேன், நான் அடங்கி இருக்கல, ஊழியக்காரனுக்கு அடங்கி இருக்கல, செய்தியில அடங்கி இருக்கல, என் இஷ்டம் போல ஊழியம் ஊழியன் போகும் பொழுது அது கத்தர் இல்லாமலே ஊழியம் செய்வது. அதனால அவங்க அடங்கி இருக்கிறது கிடையாது, வெயிட் பண்றது கிடையாது. சின்ன காலத்தில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணல, அப்படி அவர் கவலகீனமாக அவர் செய்யும் பொழுது அங்க வந்து அவர் சாரி கேட்கிறார் ஆண்டவர்ட்ட. அல்ல, சாரி என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய கிருபை அங்க வருது. ஹல்லேலூயா. நம்முடைய தவறுகளை உணர்ந்து சாரி கேட்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படின்னா நமக்கு அதிக கிரேஸ் கிடைக்கும். அவருடைய பிரசன்ஸ், அவருடைய பவர், அவருடைய லீடர்ஷிப், இது அவருடைய ஜெயம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நம்மை தாழ்த்த வேண்டும். யூ டு இட் யுவர் செல்ஃப். நீனே அந்த காரியத்தை செய்யறா, நீ கத்தர் இல்லாம நீனே அந்த காரியத்தை செய்யறா, அப்பொழுது ஜெயம் கிடைக்காது. அதான் எழுந்துரு, நீ ஜெபம் பண்ணது போதும். நீ முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ண, நீ என்ன தவறு இருக்கிறத முதல்ல கண்டுபிடி, அதை சரி பண்ணு. நீ ஒரே ஜோம் பண்றேன் ஜோம் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத, ஒரே ஊழியம் செய்யறேன் ஊழியம் செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. நீ வந்து உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டும் என்று ஜோசுவாவுக்கு ஆண்டவர் அதை சொல்லுகிற. சாபத்தீடானவர்களை எடுத்திருக்கிறாங்க, அதை எடுக்காத எடுத்து அதால வந்து உங்களுக்கு ஜெயம் கிடைக்காது, என்னுடைய பிரசன்ஸ் உங்களோடு கூட இருக்காதுன்னு சொல்லுகிறார்.
எழுந்து நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், இஸ்ரவேலரே, சாபத்தினானது உங்கள் நடுவே இருக்கிறது, நீங்கள் சாபத்தினானது உங்கள் அடியிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார்.
சாபத்தீடானது உங்களுக்குள்ள இருக்கிறது, அந்த சாபத்தீடானதை நீங்க நீக்காத பட்சத்தில் உங்களோடு கூட நான் இருக்க மாட்டேன், நீங்கள் சத்துருக்கு முன்பாக நிற்க முடியாது என்று சொல்லுகிறார். God broke up the prayer meeting. நம்ம வந்து full obedience ல வர வேண்டும். We have come to full obedience to the word. தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். Lay aside your thoughts. உங்களுடைய சொந்த சிந்தனைகளை நீங்கள் புறம்பே வைக்க வேண்டும். நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய சொந்த சிந்தனைகள் எல்லாம் விட்டுவிட்டு சப்மிட் டு தி வேர்ட், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய பிரசன்ஸ் நம்மத்திலே இருக்கும். ஹல்லேலூயா. கொஞ்சம் தவறும் பொழுது என்ன ஆயிட்டு இருந்தால் அந்த மிரக்கிள் நடக்கல. அதே போல இன்னொரு மிரக்கிள் நம்ம பார்க்கும் பொழுது வாட் எவர் ஹி சேஸ் அண்ட் டு டூ இட் அந்த செயல் அவர் சொல்லுகிறார். பைபிள் ஸ்டடியிலே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு தரிசனம் காண்கிறார், ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டில இருந்து ஒரு டாக்டர் வெளியே வருகிறார், சூட்கேஸ் தூக்கிட்டு வருகிறார், காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறார். ஒரு அம்மா வந்து அவரை வழி அனுப்புறாங்க, அவங்க ரெட் ஸ்வெட்டர் போட்டிருக்கிறாங்க. அவர் அந்த வீட்டுக்குள்ள போகிறார், அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க பார்க்கும்போது அந்த குழந்தை சுகதீனமா இருக்கிறது, ஒரு பேபி சுகதீனமா இருக்கிறது. அப்படி வந்து அவர் பேசிட்டு இருக்கிறார், தன்னுடைய தொப்பியை கலத்தி பெட்டில் வைக்கிறார். பெட்ல வைக்கும் பொழுது அவர் பார்க்கிறார் இன்னொரு அம்மா அங்க வர்றாங்க. அந்த அம்மா, இன்னொரு அம்மா வந்து அந்த குழந்தைய விசாரிக்க வர்றாங்க. அப்படி வரும்பொழுது கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கிறார். பேசிட்டே இருக்கும் பொழுது அந்த குழந்தையுடைய தாய் வந்து அவருடைய தொப்பியை எடுத்து டிவி மேல வைக்கிறாங்க. அப்பொழுது இந்த குழந்தைக்கு அவர் ஜெபிக்கிறார், குழந்தை சுகமாகுது. ஒரு நாள்ல ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணாங்க. ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது அவர் அப்படியே ரோட்ல பக்கத்தில் அப்படி சைட்ல பார்த்து வரும்பொழுது ஒரு வீட்டை பார்க்கிறாரு. இந்த வீடு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குதே. அந்த வீடு அவர் தரிசனத்தில் பார்த்திருக்கிறார். உடனே அவருக்கு தரிசனம் ஞாபகம் வருது. அந்த வீட்டு முன்னால ஒரு மண்வெட்டி கிடக்குது. அவர் பார்க்கிறாரு, இது நம்ம தரிசனத்தில் பார்த்த வீடு. அதுங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கிருந்து டாக்டர் வருகிறார், சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு அவர் வர்றாரு. கார்ல வந்து நீங்க டாக்டர்கிட்ட கேட்கிறார், நீங்க எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறார். அவர் கார்ல ஏறி போயிட்டே இருக்கிறார். அந்த லேடி வந்து வழி அனுப்புறாங்க. இது அந்த லேடிட்ட என்ன, அவர் சொல்லுகிறார், உங்க வீட்டுல குழந்தை சௌவீனமா இருக்குதா, நான் வந்து ஒரு பாஸ்டர், நான் வியாதிகளுக்காக ஜெபம் பண்றேன், என் பேரு பிரணாம், உங்களுக்கு தெரியுமா, நமக்கு பிரணாம்னு நான் கேள்விப்படவே இல்லைன்னு அந்த அம்மா சொல்றாங்க. ஒரு அந்த அம்மாட்ட பேசிட்டே இருக்கிறாரு. இதை தொப்பியை எடுத்து கட்டில் மேல வைக்கிறார். ஏன்னா தரிசனத்துல அவிதமா சொல்லியிருக்கு, அதனால கட்டில வைக்கிறார். கட்டில வச்ச உடனே அவர் அந்த அம்மா வந்து அதை எடுத்து டிவி மேல வைக்கணும், ரொம்ப நேரம் வைக்கல. இதுக்காக அவர் கொஞ்சம் சத்தியம் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறார். எப்போ அந்த அம்மா தோத்து தொப்பி எடுத்து அங்க வைப்பாங்க. இன்னொரு அம்மா அங்க வர வேண்டும். அந்த மாதிரி அந்த இருந்தால் அதுக்காக அந்த வேலைக்காக காத்துட்டு இருக்காரு. அதுலிருந்து அங்க ஒரு லேடி அங்க வர்றாங்க. இந்த அம்மா வந்து என்ன செய்யறாங்க, தொப்பி எடுத்து டிவி மேல வைக்கிறாங்க. உடனே குழந்தை கொடுங்க. குழந்தை கொடுத்து என்ன செய்து ஜோமனும் பொழுது குழந்தை உடனடியா சோமாயுது, டக்குன்னு இவர் போயிருந்தாரு. பாருங்க, ஒரு ஏன் அந்த மாதிரி சொல்லிருக்கேன்னா, நீ உன் இஷ்டம் போல செய்யக்கூடாது, எடுத்த உடனே போய் நீ ஜோம் பண்ணக்கூடாது, எடுத்த உடனே நீ ஊழியத்துக்கு போகக்கூடாது, நீ எல்லாம் ஜோம் பண்ணி நான் என்ன சொல்றோனோ என் கூட சேர்ந்து நீ ஊழியத்தை செய்யணும். அதே போல இந்த உலக வாழ்க்கையை நம்ம இஷ்டம் போல செய்யக்கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சந்திக்க போறோம், அங்க போறோம், இங்க போறோம், எல்லாமே நம்ம இஷ்டம் போல போறோம். நம்ம போறது தேவனுடைய சித்தத்தின் படி போறோமா, இந்த நாளை தேவனுக்கு பிரியமா ஜீவிக்கிறோமா, அவருடைய பிரசன்ஸ் நம்மோடு கூட இருக்கிறதா, அவரோடு சேர்ந்து வாழ்ந்த அந்த உலக வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க அவர் இல்லாம நம்ம இஷ்டமா போகணும் சொல்லும் பொழுது அது ஜெயமா இருக்க. ஜோசுவா வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து ஆண்டவரோடு சேர்ந்து தான் அந்த ஊழியத்தை செய்ய. கேப்டன் இறங்கி இருக்கிறார், கத்துடைய சேனையின் அதிபதி வந்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு அவன் ஜபத்துல அவன் காத்திருந்து அவன் ஒவ்வொரு பட்டணத்தின் மேல யுத்தத்துக்கு போனோம். அது ஆக்கின தீர்ப்புக்கு உட்பட்டு இருக்கிறது. எல்லா பட்டணங்களையும் பாவம் பெருகிவிட்டது. எமோரியுடைய அக்கிரமம் நிறைவாயிருக்கிறது. எரியால இருந்து ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு சிட்டியாக அவன் வந்து கான்கர் பண்ண வேண்டும். அதுக்கு முன்னதாக அவன் ஜபத்துல இருக்கணும். அவன் அபிதமாக செய்யாதபடி தன்னிச்சயமா போறது, காலையில பயிர் படிக்கணும் கிடையாது, ஜோமனும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ சந்திக்க போண்டிதான், அங்க போண்டிதான், இங்க போண்டிதான். சில வாலிப சகோதரர்கள் அதிகமா இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் தினமும் தீக்க தேசி ஒரு தீக்க தேசி அப்படித்தான் செய்யணும். அதனால கர்த்தர் சொல்றதுபடி கரெக்டா செய்யணும். என் கூட சேர்ந்து நீ செய்ய, வாய்ஸ்தமா நீ போகாத. ஜோஷுவா இப்பொழுது ஆயிக்கு போகும் பொழுது அவன் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கல. எரிகாவை கைப்பற்றும் பொழுது காலையில அதிகாலையில எழுந்து அவன் போய் அங்க எரியாவுக்கு நேராக அவன் வந்து அவன் வந்து கத்திற்கு நேராக அவன் காத்திருக்கும் பொழுது அங்கே கத்துடைய தூதனானவர் வருகிறார். அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், கரெக்டா அதன்படி செய்ய வேண்டும். நீ எல்லாத்தையும் சொல்லிடு, சாபத்தீடாக எடுக்கக்கூடாது. அது கத்துடைய ஆலயத்திலே அந்த பொண்ணெல்லாம் சேர வேண்டும், யாருமே அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க பாருங்க, இவன் வந்து அதை எடுத்துக்கொண்டான், அந்த ஆகான் அதை எடுத்துக்கொண்டான். அவன் வந்து இப்பொழுது ஆயிக்கு மேல யுத்தத்துக்கு போகும் பொழுது ஜெயம் கிடைக்கவில்லை. ஏன் அது ஜெயம் கிடைக்கல? நீ கத்திரத்துல காத்திருந்து அதை செய்யல. இப்பொழுது அவன் ஜெயம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஜெயம் கிடைக்காதனால லாஸ் த பேட்டில், அந்த யுத்தத்தில் தோல்வி அடைந்தது. எரியோல எகிப்திலிருந்து வருவரைக்கும் எல்லாமே ஜெயம். சமந்த சமுத்திரம் பிரிகிறது, அக்னி சமம் மேக சமம் அவர்களுக்கு உண்டாக செல்லுகிறது, யோர்தான் பிரிகிறது, எரிகோவை கைப்பற்றுகிறார்கள். அந்த கானான் லேண்ட்ல ஒரு பகுதியை கைப்பற்றிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல வரும் பொழுது மட்டும் தோல்வி கிடைக்கிறது. கேப்டன் ஜீசஸ் ஹிம்செல் கேம் டவுன் வித் சில்வர் ஸ்வர்டு. நான் ஜெபிக்கும் பொழுது அந்த பட்டயம் வந்து அவருடைய கையில விழுகுது. இது ராஜாவின் பட்டயம் என்று சொல்லப்பட்டது. அதே போல இன்னைக்கு நம்ம அந்த ஸ்டேஜ் வந்துட்டோம். பட்டயம் வந்து விட்டது, ராஜா உருவின பட்டயத்தோடு கத்தர் வந்து விட்டார். ஆனா இன்ஸ்ட்ரக்ஷனை சரியா ஃபாலோ பண்ணல. யார் ஃபாலோ பண்ணல? அங்க ஆகான் என்கிற ஒரு மனுஷன் ஃபாலோ பண்ணவில்லை. அதனால ஜெயம் கிடைக்கல. ஆறு காரியங்களை சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடாக எடுத்துக்கொண்டார்கள். அதனால என்னுடைய பிரசன்ஸ் இனிமேல் அவங்க கூட இருக்க போறதில்லை. கத்துடைய பிரசன்ஸ் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஜெயம் கிடைக்காது. ஒரு கிறிஸ்தவ ஜீவி என்ன வந்தால் இந்த மெசேஜில் வரும் பொழுது ரொம்ப வந்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். டோன்ட் டேக் ஹிஸ் பிரசன்ஸ் லைட்லி. அவருடைய பிரசன்னத்தை வந்து சாதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு மனுஷன் வந்து தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ வேண்டும். இயேசுவே, நான் இன்னைக்கு உங்களுடைய பிரசன்னத்தில் வாழ வேண்டும், உங்களுடைய பிரசன்னம் என்னை விட்டு போகக்கூடாது. நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வருகை மட்டும் அவருடைய பிரசன்னத்திலே வாழ வேண்டும். அந்த வேல்யூ ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ் நமக்கு அவசியம். அந்த பிரசன்ஸ்ல நம்ம வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை வந்து ஜெயமாயிருக்கும். ஹல்லேலூயா. இப்பொழுது என்ன சொன்னால், நீ என்னோடு கூட ஃபெலோஷிப்பாக இருக்க வேண்டும், என்னுடைய பிரசன்ஸ் உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்றால் சாபத்தினாலே நிகரகம் பண்ண வேண்டும். அப்படி சாபத்தினாலே நிகரகம் பண்ணவில்லை என்றால் நான் உன்னோடு கூட இருக்க முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னோடு கூட இல்லை என்றால், என்னுடைய பிரசன்ஸ் உன்னோடு கூட இல்லை என்றால் ஜெயம் கிடைக்காது. எரிகோவை கைப்பற்றும் பொழுது காட்ஸ் பிரசன்ஸ் அங்க இருந்தது. ஆனா ஆயியை கைப்பற்றும் பொழுது காட்ஸ் பிரசன்ஸ் அங்க வந்து விலகிவிட்டது. இல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய பிரசன்ஸ் இருந்தாதான் நீங்க அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். உங்களுக்கு உண்டாக ராச்சருக்கும் இன்னைக்கு வந்து மார்ச் மாசம் 3ஆம் தேதி நம்ம வந்திருக்கிறோம், சண்டேல வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது வாழ்க்கையில், இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. இந்த வாழ்க்கையில் இருக்கிற கொஞ்சம் தூரம் வந்து நமக்கு ஜெயமா இருக்க வேண்டும் என்றால் காட்ஸ் பிரசன்ஸ் நமக்கு அவசியம். ஆமென். என்னுடைய பிரசன்ஸ் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நீ உன்னை தானே ஜட்ஜ் பண்ண வேண்டும், உன்னை தானே நீ நியாயம் தீர்க்கணும். மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறத விட நம்மை நாமே நியாயம் தீர்க்க வேண்டும். நம்மை நாமே நியாயம் தீர்த்தால் நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நீ உன்னைத்தானே நியாயம் தீர்த்து பாரு. உங்களுக்குள்ள நீங்க வந்து சாபத்தீடானவள் இருக்கிறது. கத்தர் பார்க்கிறார், ஆகான் அந்த பொன் பாலத்தை எடுக்கும் பொழுதும் அந்த சில்வர் அந்த வெள்ளியை எடுக்கும் பொழுதும் பாபிலோனிய சால்வை எடுக்கும் பொழுது கத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கத்தருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறார். நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்றோமா? நேரத்தை பிரயோஜனப்படுத்துறோமா? வீண் அலுவல்கள் நம்ம செய்கிறோமா? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதாவது ஆகான் அதை எடுக்கும் பொழுது கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகானுக்கு தேவ பயம் இல்லை. பின் வாங்கி போன ஆத்மாக்களுக்கு தேவ பயம் இல்லை. நம்ம கத்தருடைய வார்த்தை விட்டு போயிருக்கிறோமே, ஆண்டவர் நம்மளை தண்டிப்பாரு, பயம் கிடையாது. நான் என் இஷ்டம் போல போறேன், உன் இஷ்டம் போல போ, என் பாசுரையன் கூப்பிடுறா, நீ உன் இஷ்டம் போல போ, உன் மனசுக்கு தெரிஞ்ச மாதிரி நீ போ. ஏன் பாசர் கொண்டு நடுமத்தில கதையில கொண்டு வைக்கிறா? உன் இஷ்டம் போல நீ போ, உன் மனசுக்கு நல்லா இருக்கிற மாதிரி உன் கண்களின் நிச்சயம் படியும் மாம்சத்தின் நிச்சயம் படியும் நீ போ, சொந்த பிளான் படி போ. ஆண்டவர் அதுவும் அனுமதிக்கிறார். இதே போல ஆதான ஆண்டவர் அனுமதிச்சார். சோல வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அமலேக்கர் மேல நீ நியாயத்தீர்ப்பு கொடுக்க வேண்டும், ஏனென்றால் என்னுடைய ஜனங்கள் போகும் பொழுது வழி மறிச்சான் அமலேக்கர், அதனால அவங்க மேல நான் வந்து என்னுடைய கோபம் இருக்கிறது, நீ என்னுடைய கோபத்தை தணிக்க வேண்டும் என்றால் நீ அமலேக்கர் மேல படையெடுத்து சென்று எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது சவுல் அங்கே கீழ்ப்பணிஞ்சு போகிறான். போயிட்டு என்ன செய்யறான் என்றால் ஜனங்கள் சொல்லுகிறாங்க கத்தருக்கு பலி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் தரமான ஆடு மாடுகளை வைத்துக் கொள்ளுகிறான், ஆகாதையும் உயிரோட வைத்துக் கொள்ளுகிறான். ஒண்ணு சாமியல் 15 அதிகார 11 வாசிக்கலாம்.
நான் சவுலை ராஜா வாக்கிறது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தையை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்போது சாமுவேல் மனம் நொந்து ராமனுக்கு கட்டளை நோக்கி கூப்பிட்டான்.
சரி, 9 வாசிக்கலாம்.
சவுல் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடு முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான
சவுல் வந்து ஆகாகையும் அந்த ஆடு மாடு முதல் தரமானதையும் எடுத்துக்கொண்டான். எல்லாத்தையுமே நிகரம் பண்ணு, டோட்டல் அனிகுலேஷன், முற்றிலும் கத்தருக்கு தெரியுமில்லாத காரியம் எல்லாத்தையும் விட்டுருந்தா சில காரியங்களை வச்சுக்கிட்டான். முதல் தரமான ஆடு மாடுகளையும் ஆகாக் அமலேக்க ராஜா ஆகாகையும் வைத்துக் கொண்டு எல்லாத்தையும் மற்ற எல்லாத்தையும் சங்காரம் பண்ணினான். அதெல்லாம் எலும்பு தோலுமா இருக்க ஆடு மாடுகள் எல்லாம் காலி பண்ணிட்டான். நல்ல கொழுப்பான ஆடு மாடுகளை வச்சுக்கிட்டான். ஆகாகையும் உயிரோட பிடிச்சு அவனையும் கொலை செய்யாதபடி வச்சுக்கிட்டான். இப்பொழுது ஆகா கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசிட்டு இருக்கிறான், சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறான். அந்த நல்ல சாமியல் திகதேசி வருகிறார். அதனால ஆகா கிட்ட சொல்றான், என்னுடைய ப்ராஃபிட் ஒருத்தர் வந்திருக்கிறார், என்னுடைய ப்ராஃபிட் கம் அண்ட் மீட் அவர் ப்ராஃபிட் சாமியல், எங்களுடைய தீக்குதேசி வந்து ப்ராஃபிட் சாமியல், நீ வா, உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, தீக்குதேசியை சந்திக்கிறதுக்கு நல்ல தருணம் இருக்கு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, வா, இந்த தீக்குதேசியை சந்திக்கலாம். அதாவது அவன் மரணத்தின் பயம் அற்று போயிட்டு, மரணத்தின் கசப்பு அற்று போயிட்டு, தீர்க்கதரிசி சந்திக்க போறோம், நமக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வரும் பொழுது அவர் ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுப்பாரு, கை கொடுப்பாருன்னு பார்த்தா சாமுவேல் பட்டயத்தை எடுத்து அவனை வெட்டி போட்டான். எத்தனை தாய்மார்களை நீ பிள்ளை எத்தவன் ஆக்கினான்? இஸ்ரவேலில் எத்தனை தாய்மார்கள் உடைய பிள்ளைகளை நீ வாலிபர்களை போர்வீரர்களை கொலை செய்து அவங்க பிள்ளை எத்தவர்கள் ஆக்கின போல கர்த்தர் உன்னுடைய தாயை வந்து பிள்ளையற்றவளாக மாற்றுவாராக என்று சொல்லி அவனை வெட்டி போட்டான் என்று பார்க்கும். பாருங்க, சவுல் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கரெக்டா கீழ்ப்படியல, அவளை கொஞ்சம் சுயபுத்தியை கொண்டு வருகிறான், ஜனங்களுடைய பேச்சை கேட்கிறான், டோட்டலா கீழ்ப்பில்ல, ஆண்டவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முற்றிலுமா கீழ்ப்படிய வேண்டும். அப்படி செய்யாதால கர்த்தர் அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் நம்மள ஒண்ணும் செய்ய மாட்டார் அப்படின்னு ஒரு துணிச்சல். அந்த சவுலுக்கு துணிச்சல் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லிவிட்டார், சாமியல் இதுல இருந்து உன் ராஜ்யம் முடிஞ்சு விட்டது, அவர் வந்து உன்னுடைய தோழனுக்கு அவர் கொடுக்கிறார், உன் ராஜ்யத்துக்கு முடிவு ஏற்பட்டது, ஏனென்றால் என்னுடைய வார்த்தைக்கு நீ பரிபூர்ணமாக கீழ்ப்படியவில்லை என்று சொல்லிவிட்டார். நம்ம விஷயம் போல நம்ம ஜீவிக்கலாம், நம்முடைய சொந்த கருத்தின்படி நம்ம ஜீவிக்கலாம், இல்ல ஆண்டவரோடு சேர்ந்துதான் நம்ம வாழ வேண்டும், அவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம சப்மிட் பண்ணி தான் வாழ வேண்டும். இதுதான் டெடிக்கேஷன், இதுதான் சப்மிட் பண்ணுறது. இப்படி ஒரு சப்மிஷன் இல்லாதபடி நம்ம வந்து கிறிஸ்துவின் மனவாட்டியாக மாற முடியாது, எடுத்துக்கொள்ளப்படுறதுல பங்கு பெற முடியாது. நம்முடைய வாழ்க்கையை வந்து ஜெயமாக இருக்க வேண்டும் என்றால் டோட்டல் சப்மிஷன் நமக்கு அவசியம், டோட்டல் செப்பரேஷன் நமக்கு அவசியம். அதனால இது நீ எழுந்தது, நீ வந்து என்ன சொன்னால் ஜனங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். 13
ஜோசியா, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், இஸ்ரவேலரே சாபத்தினால் உங்கள் நடுவே இருக்கிறது, நீங்கள் சாபத்தினாலே உங்கள் நடுவிலிருந்து விலக்காது இருக்கும் மட்டும், நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று.
சாபத்தீடானதை நீங்கள் விலக்கு மட்டும், நீங்கள் வந்து உங்களுடைய சத்துருக்கு முன்பாக நிற்க முடியாது. சாபத்தீடானது உங்களுக்குள்ள இருக்கிறது, நீங்கள் அதை நீக்க வேண்டும் என்று கர்த்தரங்க சொல்லுகிறார். எழுந்திரு, நீ இஸ்ரவேல் ஜனங்களை நீ பரிசுத்தப்படுத்து என்று சொல்லுகிறார். யோசுவா எழுகிறான், எழுந்து என்ன செய்கிறான் என்றால் ஜனங்களை வந்து பரிசுத்தப்படுத்தி நீ தான் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? கர்த்தருக்கு தான் தெரியுமே, தெரிஞ்சுதானே அவர் சொல்றாரு. ஆண்டவருக்கு ஆகான் எடுத்தது தெரியும், யாருக்குமே வேற யாருக்கும் தெரியாது. ஆகாரம் அப்படியுமா எடுத்திருக்கிறாங்க, அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் என்ன செஞ்சிருக்கலாம், நேரா வந்து யோசுவாட்ட சொல்லியிருக்கிறான், இந்த ஆகான் வந்து சாபத்தீடாக எடுத்திருக்கிறான், நீ வந்து அவனை நிக்கிறத பண்ணாதான் ஜெயம் கிடைக்கும்னு அவனோர் அப்படி சொன்னாரா? சொல்லல. நீ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண, நீ கண்டுபிடி. அவருக்கு தெரியுமே, நேர சைத்தா சொல்லிடலாமே. அவரு என்ன செஞ்சார் என்றால், நீ கண்டுபிடிக்க வேண்டும், நீ தான் அதை சரிப்படுத்தணும். அவர் சைத்தா சொல்லாதபடி அவர் அதிதமாக சொல்லுகிறார், நீ கண்டுபிடிக்க வேண்டும். அதேபோல பாச டோட்டலா பிரசங்கம் பண்ணுவார், யாருக்கு யாருக்குன்னு நமக்கு தெரியாது, கத்திற்கு தெரியும் யார் யாருக்கு அது கிரியை செய்யுதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாது, நீ டோட்டலா எல்லாருக்கும் சொல்லு. அதாவது டோட்டலா நான் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன், ஒரு கேரக்டர் எடுக்கிறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்கிறேன். அது வந்து என்ன சொல்றால், யார் யாருக்கு அது வந்து ஸ்டக் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. அதே போல என்ன சொல்ல கத்த சொல்லுகிறார் என்ன சொல்றால், அந்த நீ ஜனங்களை பசுத்தப்படுத்தி நீ தான் அந்த யாத்திரை அந்த சாபத்தீடாக இருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது கத்தர் அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். முதல்ல 12 டிரைப்ஸையும் கூடு, 12 கோத்திரத்தாரையும் கூப்பிடு, சீட்டு போடு. அப்போ அந்த சீட்டு யாரு கொடுதோ அந்த கோத்திரத்துல தான் மிஸ்டேக் இருக்கு. அதேபோல 12 டிரைப்ஸ் அங்க வருகிறாங்க, பர்டிகுலர் பர்சன் ஆண்டவர் சொல்லல. ஏனென்றால் வி ஆர் ஆல் அண்டர் ட்ரையல். ஹல்லேலூயா. நீங்க நம்ம எல்லாருமே நம்ம வந்து விசாரணைக்கு உட்பட்டவர்களாக இருக்கு. எல்லாருமே நம்ம பரிசோதித்து பார்க்கணும், நம்மகிட்ட தவறு இல்லை. நீங்களும் வந்து அண்டர் ட்ரையல். த என்டையர் பாடி மஸ்ட் நோ வி ஆர் ஆல் அண்டர் ட்ரையல். நம்ம எல்லாருமே பரிசோதித்து பார்க்கணும். நான் கரெக்ட் இல்லை, நீனும் பரிசோதித்து பார்க்கணும், எல்லாருமே பரிசோதித்து பார்க்கணும். உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நம்ம எக்ஸாமின் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எல்லாம் முற்றிலும் அடைந்தாகிவிட்டது, நம்ம தேறினவளாகணும் அல்ல. நம்ம மெசேஜுக்கு முன்னதாக, தேவ சமூகத்துக்கு முன்னதாக நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், நீ எல்லாரையும் கூப்பிடு, 12 டிரைப்ஸும் கொடுத்து, அந்த 12 டிரைப்ஸ் மேல அங்க சீட்டு போடும் பொழுது யூதா கோத்திரத்து மேல அது விழுகிறது.
யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலை கோத்திரம் கோத்திரமாக வரப்பண்ணினான். அப்போது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது.
இதை சீட்டு போடும் பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். 12 டிரைப்ஸ் போடும் பொழுது அங்க வந்து யூதா கோத்திரம் தான், மீதி 11 டிரைப்ஸும் குற்றம் இல்லை, அவங்ககிட்ட மிஸ்டேக் இல்லை, சாபத்தீடானது அவங்ககிட்ட இல்லை, அவங்க 11 கோத்திரத்தை தப்பிச்சிட்டாங்க. அதன் மீது என்ன சொன்னா, அதன் மீது ஒவ்வொரு அந்த ஃபேமிலிஸ் வர வேண்டும், அந்த கோத்திர யூதா கோத்திர ஃபேமிலிஸ் வரணும். அப்ப அந்த ஃபேமிலி பேரெல்லாம் எழுதி அங்க சீட்டு போடப்பட்டது. 17 வசிக்கலாம்.
அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராகியரின் வம்சத்தை பெயர் பெயராக வரப்பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான்.
சப்தி குடும்பம், அந்த யூதாவின் ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் போடும் பொழுது அங்க ஒவ்வொரு ஃபேமிலியிலும் பொழுது சப்தி மலக்கு அங்க சீட்டு விடுது. இப்படி மற்ற குடும்பத்தார் எல்லாம் ஃப்ரீ ஆயிட்டாங்க, நம்ம மேல ஒண்ணும் இல்ல, மிஸ்டேக் இல்ல, நம்ம பிழைச்சுக்கிட்டோம். அப்ப சக்தி குடும்பத்துல நிறைய ஃபேமிலிஸ் இருக்கு, குடும்பங்கள் இருக்குது. அப்ப அந்த குடும்பங்கள் பேரெல்லாம் எழுதி போடும் பொழுது அங்க கர்மி அங்க வரும், சக்திக்கு பிறந்த கர்மியின் குடும்பம் வருகிறது. 18 வாசிக்கலாம்.
அவன் வீட்டாரே அவன் பெயர் பெயராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சக்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான்.
இவர் கர்மி அங்க வருகிறான். அந்த கர்மி குடும்பத்துல ஒரு 10 பேர் இருக்கலாம். அப்ப அந்த 10 பேர் பேரை எழுதி, அப்ப குடும்பம் வந்துச்சு, இப்ப தனிப்பட்ட மனுஷனை கண்டுபிடிக்கணும். அந்த 10 பேர் எழுதி போடும் பொழுது இதாவது ஆகான் அங்க வந்துச்சு. இப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் எல்லாருமே அந்த ஹோல் அங்க இஸ்ரேலைட்ஸ் வந்து தேவர் அண்டர் த ட்ரையல். ஹல்லேலூயா. நம்ம மனவாட்டியா இருக்கிறோம், நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம், நம்ம பரிசுத்தாய் பெற்றிருக்கிறோம், ஆவிக்கிறவங்களதா இருக்கிறோம். யூ ஆர் ஆல்சோ அண்டர் ட்ரையல். நீங்களும் வந்து வழக்கில் இருக்கிறீங்க, உங்களை நீங்களே இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நான் முற்றிலும் தேறிவிட்டேன், நான் வந்து ராப்சர்ல போயிருவேன், ரைட்ஸ் இருக்கட்டும், ஆனாலும் யூ ஆர் அண்டர் த ட்ரையல். கர்த்தர் பர்டிகுலர் பர்சன் அங்க சொல்லல, இவன் எல்லாருமே நிறுத்தி அவ்வளவு பேரையும் கொண்டு வந்து நிறுத்தி அப்படியே சீட்டு போட்டு சீட்டு போட்டு கடைசியா வந்து தனிப்பட்ட மனுஷன் ஒரு ஃபேமிலி வருது. இந்த ஃபேமிலியில இருக்கவங்க பேர் எல்லாத்தையும் எழுதி போடும் பொழுது ஆகான் அங்க வருகிறான். மெசேஜ் வந்து என்ன செய்தால், எல்லா டிரைப்புக்கும் சொந்தமானது, எல்லாருமே இந்த மெசேஜ் வச்சு நம்ம நானும் தினமும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். தேவனுக்குன்பாக வார்த்தைக்குன்பாக நின்று நம்ம பரிசோதித்து பார்க்கும் பொழுது என்ன சாபத்தீடான காரியங்கள் நம்மளத்தில் இருக்கிறது, என்ன மிஸ்டேக் இருக்கிறது, பரிசோதித்து பார்த்து அதை நிகரகம் பண்ண வேண்டும். இப்பொழுது ஆகான் பேரில் அங்க விழுது. ஆகான் நீ என்ன செய்து, நீ வந்து அறிக்கை பண்ணு, நீ எல்லாத்தையுமே அறிக்கை பண்ணு, நீ கத்தரை மைமைப்படுத்து என்று சொல்லும் பொழுது அவன் உள்ளதை சொல்லிவிட்டான். அவன் தப்பிக்க முடியாது. God's presence to go forth, finish the process, all God's had promised. இதை கத்தருடைய பிரசன்ன நம்மத்தில் இருக்க வேண்டும் என்றால், கத்தர் நம்மோடு கூட ஃபெலோஷிப்பா இருக்க வேண்டும் என்றால், நீ உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டும். இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த சாபத்தீடானவர்களை நிக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆகான் இங்க வந்துவிட்டான். ஆகான் பேர்ல இங்க சீட்டு போட்டப்பட்டது. கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாமல் எதையுமே சுதந்திரிக்க முடியாது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிறது. காதேஸ் பண்ணாலே அண்டர் நியாய தீர்ப்பை துவக்கினார். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலம் வரும் என்று 1 Peter 4:17 நாம் வாசிக்கிறோம். ஆகான் வந்து சொல்லுகிறான், நான் சில காரியங்களை, இந்த பாபிலோனிய சால்வை இங்க இருக்கிறது, சில மறைச்சி வச்சிருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். He was moving among like an Israelites. அவனும் எல்லாரும் போலதான் இருக்கிறான். எல்லா இஸ்ரவேல் ஜனங்களை போல இவன் ஒன் ஆஃப் த மெசேஜ் பிலீவர். தன்னை பிரைட் என்று சொல்லிக் கொள்கிறான். அவனும் எபேசியன் சர்ச்சேசி வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள வந்திருக்கிறான். ஆனா வந்து பாபிலோனிய காரியங்களை மறைச்சி வச்சிருக்கிறான். பாபிலோனியன் திங்ஸ் ஹிடன் இன் த டென்ட். சாத்தான் வந்து சர்த்தத்துக்குள்ள புகுந்து ஏவாளை வஞ்சித்து ஹியூமானிட்டிக்குள்ள அவனுக்கு ஒரு டோர் ஓபன் ஆகிவிட்டது. முழு மனுக்குலத்தையும் அவன் மரணத்துக்கு ஏதுவாக கொண்டுட்டான். அவனுக்கு ஒரு டோர் ஓபன் ஆகணும் சாத்தானுக்கு. அல்ல, சர்ப்பமானது இடம் கொடுத்தது, சர்ப்பம் தன் கதவை திறந்தது, சர்ப்பத்துக்குள்ளே சாத்தான் புகுந்து ஏவாளை வஞ்சித்ததுனாலே நம்ம எல்லாருக்குமே ஹியூமானிட்டிக்கு எல்லாத்துக்குமே மரணம் வந்தது. ஹியூமானிட்டிக்குள்ள அவன் பிரவேசிப்பதற்கு ஒரு டோர் ஓபன் ஆனது. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எங்க வந்துட்டாங்க, லேண்ட் ஆஃப் கேனன்ல வந்துட்டாங்க. லேண்ட் ஆஃப் கேனன்ல வரும் பொழுதும் அவனுக்கு ஒரு டோர் ஓபன் ஆகணும்னு பார்க்கும் பொழுது ஆகான் அங்கே டோரை ஓபன் பண்ணிட்டான். ஆகான் டோரை ஓபன் பண்ணும் பொழுது அவனுக்குள்ள அவன் புகுந்து சாபத்தீடான காரியங்களை அவன் தன்னுடைய கூடாரத்தின் கீழே ஒழித்து வைக்கும் பொழுது இனிமேட்டு ஜெயமே கிடைக்காது. ஒரு பட்டணத்தையும் அவன் ஜெயிக்க முடியாது. இனிமேட்டு ஒரு ஜெயமும் கிடைக்காது. எல்லாமே தோல்வி தான். ஏனென்றால் ஆண்டவர் அங்கே இல்லை. என்னுடைய பிரசன்ஸ் உங்களுக்கு கூட இருக்காது. என்னுடைய பிரசன்ஸுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியணும். அதுக்கு ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டும். சாபத்தீடானவர்களை உங்களை விட்டு நீ அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது இப்படி எல்லாரையும் ஆண்டவர் ட்ரையல்ல குணந்து கடைசியா அந்த சீட்டை போட்டு ஆகான். அவங்களுக்கு டைரக்டா தெரியும், ஆகான் எடுத்திருக்கானே அவருக்கு நல்லா தெரியும். நேரம் ஆகான்ட்ட போங்க, அவன் கூடாரத்தில் போய் பாருங்க, அந்த கீழே இருக்குது அப்படின்னு ஜோஷுவாட்ட சொல்லாதபடி எல்லாரையும் மொத்தமா கொண்டு வந்து கடைசியா கண்டுபிடிக்கிறாங்க. ஆகான கண்டுபிடிக்கிறான். சாத்தான் தனக்கென்று ஒரு வாசலை எப்பொழுதுமே உருவாக்க பார்ப்பான். நம்ம வந்து அதை ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கு. சாத்தான் எங்க கதவை திறக்கிறான், இங்க கதவை திறந்து புகுந்திருக்கிறான். உடனே அதை நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆகான கொண்டார்கள். ஆகான் அதை கன்ஃபஸ் பண்ணினான். கன்ஃபஸ் பண்ணும் பொழுது அவனும் அவனுடைய குடும்பத்தார் அனைவரும் இது அக்கினால சுட்டரிக்கப்பட்டார்கள், மேல கற்குவியலை குவித்தார்கள் என்று பார்க்கிறோம். டூ ஆபீசஸ், சேம் காட், ஒரே கத்தர் வந்து ரெண்டு ஆபீசஸ் செய்கிறார். ஒன்னு வந்து ரெடிமர், ஆக அந்த ராஜாவையும் அவனுடைய குடும்பத்தையும் மீட்கிறார். அவள் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்பறிந்து அந்த சோப்பு நூல் கயிறை அங்க கட்டி வைக்கும் பொழுது கத்தர் அந்த டோக்கனை ஹானர் பண்ணி எல்லாம் இடிஞ்சு விடும் பொழுது அது மட்டும் தனியா துண்டா நிக்குது. கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது உங்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். ஹலலுயா. உலகம் எல்லாம் இடிந்து விழுந்து அப்புறப்பட்டாலும் நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிற்போம். ஹலலுயா. ஏனென்றால் நம்ம வார்த்தைக்கு சப்மிட் பண்ணிருக்கிறோம். நம்முடைய குடும்பமும் அங்க சப்மிட் பண்ணப்பட்டிருக்கிறது. இங்க வந்து இவன் இவ்வளவு காலமா பின்பற்றி வந்து இவனும் யோர்தானை தாண்டி வந்திருக்கிறான், இவனும் எல்லாத்திலேயுமே பங்கு பெற்றிருக்கிறான். இவ்வளவு காலம் வந்து அந்த பாபிலோனிய சால்வையை அவன் எச்சரிக்க ஆரம்பிச்சான். அந்த பொன் பாளையத்தையும் அவன் இச்சிக்க ஆரம்பித்து தன் கூடாரத்தின் அடியிலே ஒளிச்சு வச்சான். தன் பாவங்களை மறைக்கிறான், வாழ்வடைய மாட்டான். அவளை அறிக்கை செய்து விட்டு இறக்கம் வருவான். அதனால அவர் டூ ஆபீசர்ஸ் வந்து சேம் காட் தான், ஒரே கர்த்தர் வந்து ஒன்னு ரெடீமர், இங்க வந்து ஜட்ஜா இருக்கிறார். அதே கர்த்தர் தான் 2000 வருஷத்துக்கு முன்னதாக அதே கர்த்தர் நமக்கு சேவியராக இருந்த, இனிமேட்டு அவர் வந்து ஜட்ஜா மாறப்போறார், உலகத்துக்கு வந்து நியாயம் தீர்ப்பார். அதனால அந்த நியாய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னதாக நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லுகிறார். சாபத்தீடானவள் அங்க இருக்கிறது, அப்படி சாபத்தீடானவள் இருந்தா நான் உங்க கூட ஃபெலோஷிப் ஆயிருக்க முடியாது. டு மெயின்டைன் திஸ் ஃபெலோஷிப், டு ஹேவ் த பிரசன்ஸ், இது அவருடைய பிரசன்ஸ் நமக்குள்ள இருக்க வேண்டும். நம்ம ஃபெலோஷிப்பை மெயின்டைன் பண்ண வேண்டும் என்றால் சாபத்தீடானதை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். டிவைன் ஜட்ஜ்மெண்ட் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஃபெலோஷிப். Divine judgment is a day. நீ வந்து உன்ன நீனே யோசிப்பாரு, ஜட்மெண்ட் பண்ணிப்பாரு, உங்களை நீங்களே பரிசோதித்துப்பாங்க, யாத்திர அந்த சாபத்தீடான இருக்கு. அந்த டிவைன் ஜட்மெண்ட் பண்ணும் பொழுது நான் வந்து உங்க கூட ஃபெலோஷிப்பா இருப்பேன், உங்க கூட ஃபெலோஷிப்பா இருந்தா உங்களுக்கு எல்லாமே நீங்க சொந்த, இந்த நேரத்துக்கு சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல வந்து பலிக்கும். ஆமே
ஆமே.
ஆதான் வந்து என்ன செய்தால் அங்க இருந்தான். அனனியா சப்பிராலே நமக்கு வந்து அப்போஸ்தலர் நடபடியில் நான் வாசிக்கிறோம். அனனியா சப்பிராலே அவ்விதமாக வஞ்சித்தார்கள், கர்த்தருக்கு அது தெரியாது என்று அவர்கள் வஞ்சித்தார்கள். ஆனா பேதுருட்ட வந்து அங்க பொய் சொல்ல போகும் பொழுது, பசுத்த ஆவியானவர் அதை வெளிப்படுத்தும் பொழுது டெத் எங்க வந்ததுன்னு பாக்குறோம். பேதுரு மூலமா அநேக ரசிக்கப்படுறாங்க, பசுத்தாவி பெறாங்க. அதே பேதுரு மூலமாக என்ன வருது என்றால் அங்க அனனியா சப்பிராலுக்கு டெத் வருது. One God, two offices. அவர் 2000 வருஷத்துக்கு முன்னால் சேவியராக கல்வாரியில நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்தார், மீட்பை சம்பாதித்தார். இப்பொழுது அவர் சுப்ரீம் ஜட்ஜா வந்திருக்கிறார், ஒயிட் விக்கியோடு கூட வந்திருக்கிறார். மேகம் அவரை சூழ்ந்திருந்தது, பலமுள்ள தூதனை இறங்கி வந்திருக்கிறார். வந்த ஒரே மெசேஜ் தான், இந்த மெசேஜ் வந்து ஒருத்தருக்கு ரெடாம்ஷனும் இன்னொருத்தருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறது. வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா ரெடாம்ஷன், உங்க இஷ்டம் போல தன் இஷ்டம் படி போய்கிட்டு இது ஆண்டவர் என் கூட வருவார், வரமாட்டார். நீ வந்து நிகரகம் பண்ணு, சாபத்தீடானதை உன்னை விட்டு அப்புறப்படுத்தாத பட்சத்தில் நான் உன்னோடு கூட இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிற ஜோஷுவா வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிக்கும் பொழுது கர்த்தர் தொடர்ந்து அவங்களுக்கு கூட இருந்து எல்லாத்தையும் கைப்பற்றினாங்க. அந்த தானான் தேசம், விசாரமான தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர் கைப்பற்றினார்கள். இன்றைக்கு நம்ம ப்ராமிஸ் வேர்ல வந்திருக்கிறோம், ஆண்டவர் நிறைய பிராமிஸ் நமக்கு கொடுத்திருக்கிறார், அளவு கடங்காத பிராமிஸ் கொடுத்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலும் அவர் தான் பிளஸிங் தர வேண்டும், ராச்சல்லையும் அவர் தான் நம்மளை கொண்டு சொல்லணும். ஹல்லேலூயா. அது ரெண்டு விதமான டூ ஃபோல்ட் பிளஸிங், வேர்ல்டி பிளஸிங், ஸ்பிரிச்சுவல் பிளஸிங், எல்லாமே அவரோடு கூட இணைஞ்சு நம்ம செயல்படும் பொழுது எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொஞ்சம் கூட நம்ம லேசா எடுத்துக்கூடாது, அதுதான் அதை ஈஸியா எடுத்துக்கொண்டு. ஆண்டவர் வார்னிங் கொடுக்கலன்னா பரவாயில்ல, ஏற்கனவே வார்னிங் கொடுத்திருக்கிறார். அந்த வார்னிங்க வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துக்கொண்டான், ரொம்ப லைட்டா எடுத்துக்கொண்டான். இது அதனால ஒண்ணு இல்லைன்னு நினைச்சான். அப்படி ஒண்ணு இல்லைன்னு நினைக்கும் பொழுது இப்பொழுது அவன் வசமா மாட்டிக்கொண்டான், தப்பிக்க முடியவில்லை, சீட்டு அவன் பேர்ல விடுது. நம்ம எல்லாருமே ட்ரையல்ல இருக்கிறோம். நம்ம வந்து ரேச்சர்ல போகும் வரைக்கும் நம்மை நாமே சோதித்து பார்த்தால் இதோ கர்த்தருடைய ஃபெலோஷிப், அவருடைய பிரசன்ஸ் நம்மோடு கூட இருக்கும். அவருடைய பிரசன்ஸ் வந்து நமக்கு ஜெயத்தை தரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஜோஷுவா கூட அவருடைய பிரசன்ஸ் இருக்கும் வரைக்கும் ஜெயம் கிடைத்தது. அவருடைய பிரசன்ஸ் விலகும் பொழுது ஜெயம் கிடைக்கும். பெரிய பட்டணம் அந்த எரிகோவை ஜெயிச்சாங்க, ரொம்ப பெரிய சிட்டி, பெரிய மதில் சூழ்ந்திருக்கிறது, சின்ன பட்டணத்தை ஜெயிக்க முடியல. அதே போல ஒரு சின்ன காரியம் கூட நம்மளால செய்ய முடியாது. அவருடைய இல்லாம, அவருடைய பிரசன்ஸ் இல்லாம, நம்முடைய சொந்த பிளான் படி, நம்முடைய டாக்டிக்ஸ் படி, நம்முடைய தந்திரத்தின் படி, நம்முடைய புத்தி கூர்மையின் படி சாதித்து விடலாம்னா நமக்கு அப்படி கிடையாது. உலகத்தின் மக்களுக்கு அப்படி இருக்கலாம், ஆண்டவர் அனுமதிக்கு சித்தம் கொடுக்கலாம், நமக்கு அப்படி கிடையாது. மெசேஜில் வந்த பிறகு வேற எம்மோரியுடைய அக்கறம் நிறைவாகிவிட்டது. 4th generationல எம்மோரியுடைய அக்கறம் நிறைவாகிவிட்டது. எல்லா சிட்டியும் வந்து அண்டர் ஜட்மெண்ட். எரியோ முதற்கொண்டு எல்லாமே நியாயத்திற்கின் கீழே வந்திருக்கிறது. உலகம் அனைத்து இன்னைக்கு நியாயத்திற்குல வந்திருக்கிறது. ஆனா அதே சமயத்தில் இங்க ஆகான் தேவனுடைய மாதிரி இஸ்ரவேல் பிறந்த யூதா கோத்திரம் சேர்ந்தாலும் அவனுக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. காரணம் அவருடைய வார்த்தைக்கு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சரியாக கீழ்ப்படியவில்லை. அதே போல நம்ம இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். இதோ ராச்சல்ல நம்ம போக வேண்டும். ஓ நம்ம வந்து கத்துடைய வார்த்தை இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பசுத்த ஆத்தியானருக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்க வேண்டியதா இருக்கு. அப்படி இருந்தால் நமக்கு ஜெயம் கிடைக்கும். நம்முடைய லைஃப் வந்து ஆசீர்வாதமா இருக்கும். டூ பர்சன் ஒன்னு ராகாப், ஆறாம் அதிகாரம் ராகாப், ஏழாம் அதிகாரம் ஆகான். இங்க ரெடெம்ஷன் பிளஸ்ஸிங் அவள் வந்து சல்மோனைவாக செய்து கொள்ளுகிறாள். கிறிஸ்து அந்த சந்தையில வருகிறாள். பெத்லகேமில் குடியிருந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை செய்கிறார்கள். இந்த ஆகான் வந்து எல்லாத்துக்குமே பாத்திரவானா இருந்தவன். அவன் சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டது. அவனுக்கு கீழே இருந்த அவனுடைய ஃபேமிலியும் விழுந்து போனது. ஆகான் விழுந்து போகும்பொழுது அவனுக்கு கீழே இருந்துதானே அந்த அந்த மனுக்குலம் எல்லாம் விழுந்து போனது. அதே போல குடும்ப தலைவர் வந்து சரியா இருந்தா பிள்ளைகள் எல்லாம் சரியா இருப்பாங்க. தாய் சரியா இருந்தா பிள்ளை சரியா இருக்கும். ஏன்னா அவங்க ஆதிக்கத்தின் கீழே தான் இருக்கிறாங்க. நம்ம தாய் தாப்பம் சரியில்லைன்னா பிள்ளைகள் எப்படி இருக்கும்? அதே போல ஒரு பாஸ்டர் வந்து வார்த்தையை போயிச்சு அந்த சபை சரியா இருக்கும். பாஸ்டர் சரியில்லை அப்படின்னா எல்லா சபையும் சரியா இருக்கதான். இப்படி ஆண்டவர் ஒரு ஹெட்ஷிப்னு வச்சிருக்கிறார். இதனால தவறு செய்தது ஆகான் தான். ஆனா அவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் வந்துச்சு? அவனுடைய ஆதிக்கத்தின் கீழே இருக்கிறாங்க. இப்படி பைபிள்ல பழைய பாடல நாம் வாசிக்கிறோம். தானியல வந்து சிங்க தொழில போடும் பொழுது அவனுக்கு விரோதமாக அவங்க கூட இருந்தவங்க அவ்விதமான அங்க ஒரு ராஜாவை நிர்பந்தப்படுத்தி ஒரு கட்டளை போட சொன்னாங்க. இப்பொழுது அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் போடுறாங்க. சிங்க கவியில போடும் பொழுது அது எல்லாம் சாப்பிடுது. அந்த மனைவி பிள்ளைகள் என்ன தப்பு செய்தாங்க? இல்ல, இது ஆமான் தான் தவறு செய்தான். ஆமான் செய்த தவறுக்கு அவனை மட்டும்தான் தூக்கில போடணும். இப்ப அவனுடைய 10 பிள்ளைகளையும் தூக்கில போடுறாங்க. அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாருமே நியாய தீர்ப்பு அடங்கி இருக்கிறாங்க. இதனால நம்ம என்ன பார்க்க வேண்டியதா இருக்கிறது? அந்த ஹெட்ஷிப் ஒண்ணு இருக்குது. அந்த ஹெட்ஷிப் சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். ஒரு சபையினுடைய பாஸ்டர் வார்த்தையை போயிட்டு அதனுடைய எல்லாத்துக்கும் அது கீழே இவங்க இருந்தாங்கன்னா அந்த சபையானது ஆசீர்வதிக்கப்படுகிறது. அங்கே கர்த்தருடைய பிரசன்ஸ் இருக்கிறது. ஜெயத்தின் மேல் ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார். அந்த ஜோஷுவா வந்து ஜெயத்தின் மேல் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். ஆனா இடையில இந்த மாதிரி தோல்வி வரும்பொழுது உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறான். மனுஷன் தவறுவது இயற்கை. ஆனால் வந்து அவன் கண்டுபிடிக்க வேண்டும். மிஸ்டேக் பண்ணுகிறார், சாரியும் கேட்கிறார். அதே போல நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம சாரி கேட்கும் பொழுது இது ஆண்டவர் என்ன செய்யறார் என்றால் மறுபடியும் நமக்கு இரக்கத்தை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்ஸ் மறுபடியும் வருகிறது. அதன் பின்பு ஒன் பை ஒன்னாக எல்லா சிட்டியும் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். பைபிள் இந்த வசனம் போட்டிருக்கு. இந்த வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறல. ஆண்டவரே, இதை நான் வந்து கைப்பற்ற வேண்டும். நீ பிராமிஸ் பண்ணிருக்கிறீ, எல்லா வாக்கு தத்துவங்களும் எனக்கு சொந்தம் என்று சொல்லியிருக்கிறீ. நான் இந்த பிராமிஸ் லேண்ட்ல வந்து இந்த பிளஸிங் எனக்கு இன்னும் கிடைக்கல. நான் வந்து அதை பெறணும். ரீட் த பைபிள் அண்ட் பிரேயிங் பண்ணுங்க. என்னால் அதை கடைபிடிக்க முடியல. இயேசுவே எனக்கு உதவிச்சு. நான் அவிசுவாசியோடு ரொம்ப ஐக்கியம் வைத்திருக்கிறேன். அது உடைய வார்த்தையின்படி சரியில்லை. நான் அதை நிகரகம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, அதை நான் நிகரகம் பண்ற உடைய பிரசன்ஸ் எனக்கு அவசியம், உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு அவசியம் என்று நம்ம சொல்லும் பொழுது ஆகான நம்ம கண்டுபிடிக்கிறோம் அர்த்தம். ஆகான கண்டுபிடிச்சு விட்டால் உங்க வாழ்க்கையில நீங்க ஆகான கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் வந்து நேரா சொல்ல மாட்டார். நீங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். யோசுவா, நீ தான் கண்டுபிடிக்கணும். நான் கரெக்டா அந்த ஆளை சொல்ல மாட்டேன். இதை நம்ம கண்டுபிடிச்சா என்ன தடை இருக்கிறது? நம்ம லைஃப்ல பிளஸிங் வராதுக்கு என்ன தடை இருக்குது? அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் நேரா சொல்றதில்லை. நீ கண்டுபிடி, நீ ஜபத்துல இருந்து கண்டுபிடி, நீ தேவ சமூகத்துக்கு உண்டாக இருந்து நீ கண்டுபிடி. அவங்க சீட்டு போட்டு சீட்டு போட்டு கண்டுபிடிக்கிறாங்க. நமக்கு இன்னைக்கு பசுத்தாவியான ஒரு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சீட்டு போடக்கூடாது. சீட்டு போடுவது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் அல்ல. பழையற்பாடுல பசுத்தாவி பிறவுக்கு முன்னதாக அவங்க சீட்டு போட்டாங்க. இதோ அந்த சீசர் வந்து பசுத்தாவி பிறவுக்கு முன்னதாக ஆண்டவரே இந்த ரெண்டு பேர்ல யாரை நீ தெரிந்து கொள்வீர் என்று சொல்லி மத்தியாவின் பேர்ல அங்க சீட்டு விழுந்தது. மத்தியா எந்த ஒழித்தையும் செய்யற மாதிரி தெரியல. ஆனா கர்த்தர் வந்து அங்க பவுலை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. சீட்டு போடுறது பழைய பாட்டு காரியம், நம்ம இப்ப சீட்டு போடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட பேசுவார், ஹல்லேலூயா, நம்முடைய ஹார்ட்ல பேசுவார். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது வாழ்க்கையில இந்த காரியத்தினால ஆசீர்வாதம் வரல, அதனால நீ வந்து அதை செய்யன்னு சொல்லும் பொழுது நம்ம உடனே கீழ்ப்படியும் பொழுது அந்த தொடர்ந்து அவருடைய லீடிங் நமக்கு கிடைக்கும். ஆமீன். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம். நாம் எல்லாரும் முழங்கால் பதியிடுவோம். ஆதானை குறித்து நம்ம நேரம் நம்ம தியானித்தோம். சேம் காட், அதே கர்த்தர் தான் இன்றைக்கு இருக்கிறார். அந்த ஜோசியா கமிஷன்ல நம்ம இப்ப வந்திருக்கிறோம். ஆண்டவரே, மோடி சேர்ந்து நான் வாழ விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் நீர் வந்து கூட இருக்க வேண்டும். உம்மோடு ஐக்கியப்பட்டு நான் வாழ விரும்புகிறேன். உம்முடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் நம்மையில் இருந்து நமக்கு கர்த்தர் ஜெயத்தின் மேல ஜெயத்தை தருவார். எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஜெயம் கொள்கிறேன், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறேன். ஆகான் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருந்தும் அதனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று சுயநலமாக அவன் வந்த வார்த்தையை மீறும் பொழுது அதனால மற்றவர்களை கலங்க பண்ணினான். ஆகான் என்றால் கலகம், கலகம் பண்ணுகிறேன் என்று அர்த்தம், கலங்க பண்ணுகிறவன். மற்றவர்களை அவள் கலங்க பண்ணினான், சபத்தீதானவளை நிக்கிற பண்ணும் பொழுது காட்ஸ் பிரசன்ஸ் அவங்க கூட இருந்தது. என்னால் அன்றி உங்களால் ஒன்று செய்ய முடியாது, இயேசு சொல்லியிருக்கு. காலையாவது கையாவது நீட்ட முடியாது. கர்த்தர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அவருடைய பவர், அவருடைய பிரசன்ஸ், அவருடைய வல்லமை நம்மத்தில் இருக்க வேண்டும் என்றால் நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டும். அனுதினமும் நம்மை நாமே பரிசோதித்து பார்த்து தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்துவோம் என்றால் கண்டிப்பா ரேப்சர்ல பங்கு பெற முடியும். கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். இட் இஸ் அ ஹார்வெஸ்ட் டைம். இது ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டிய நேரமாய் இருக்கிறது. கர்த்தர் இறங்கி நமத்திலே வந்திருக்கிறார், நமத்திலே அவர் அசைபாடி கொண்டிருக்கிறார். பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை லீட் பண்ண வேண்டும், கைட் பண்ண வேண்டும். ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று எல்லாரும் கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ் இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சனையதி வண்ணம் கர்த்தருக்கே ஜலத்துவம் கண்ணமும் மகிமையுமே, வண்ணம் கர்த்தருக்கே சலத்துவம் கனமும் மகிமையுமே. அற்புதமே அமன்பனக்கு அவை இந்த மகிழ்வோ, அவை ஆய்ந்த அட மகிழ்வோ. ஜயகிசு முன் சொல்கிறா ஜெயமாக ஜய கீதங்கள் நான் பாடிய ஜய கொடியும் ஏற்றிடுவோ. ஜய மல்லேலூயா அவன் நாமத்திற்கே, ஜய மல்லேலூயா அவன் நாமத்திற்கே. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டு பிரேமை துதிக்கிறோம். நாங்கள் பிரயாணத்தின் முடிவு நேரத்தில் வந்திருக்கிறோம், ஹாரஸ் டைம்ல வந்திருக்கிறோம். உலகமானது நியாய தீர்ப்பின் கீழே இருக்கிறது. அதனால் எங்களுக்கு நீ ரெடாம்ஷன் கொண்டு வருகிறது. எங்களை லீட் பண்ணும்படியாக வந்திருக்கிறீர்கள். எங்களை ராப்சர்ல கொண்டு சொல்லும்படியாக நீர் பலமுள்ள தூதனாக கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக வந்திருக்கிறீர்கள். அற்புதங்களை செய்யும்படியாக வந்திருக்கிறீர்கள். நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கவனமாக செவி கொடுக்க உதவிச்சு எங்களை நாங்களே நாங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அந்த ராகாப் கர்த்தருடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படிந்தனால சிறுபிள்ளை போல அவள் விசுவாசித்து கீழ்ப்படியும் பொழுது அவளுக்கு எவ்வளவு ரெடெம்ஷன், எவ்வளவு பிளஸ்ஸிங். அதே நேரத்தில் இஸ்ரவேலில் ஒரு கோத்திரமாக இருந்தும், இஸ்ரவேல் கோத்திரத்திலே ஒரு அங்கத்தினராக இருந்தும், அவன் தேவனுடைய வார்த்தையை நல்லா ருசி பார்த்திருந்தும் அவன் வார்த்தைக்கு துணிகரமாக கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, தன்னுடைய சுய புத்தியில போகும் பொழுது அவனுக்கு எவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பு வந்தது. இன்னைக்கு உலகம் முழுவதும் அண்டர் ஜட்ஜ்மெண்ட், அண்டர் த ட்ரையல். நாங்களும் அப்படித்தான், எல்லாருமே ஆண்டவரே நாங்கள் விசாரணைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். We are under the trial. எங்களை நாங்களே சோதித்து பார்க்கும் பொழுது, நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் எங்களை நிதானித்து பார்க்கும் பொழுது, உம்மோடு சேர்ந்து நாங்கள் இந்த உலக வாழ்க்கையை செய்யும் பொழுது எங்களுக்கு கிருபையின் மேல் கிருபை கிடைக்கும், ஜெயத்தின் மேல ஜெயத்தை தருவீர், ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தை தரு, முடிவிலே மகிமேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று அவிதமான ஒரு ஃபெய்த் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஜோஷுவா கமிஷன்ல வந்திருக்கிறோம். உங்களை தீர்க்க தரிசி நீர் எடுத்துக்கொண்டு விட்டீர், முத்திரைகள் திறக்கப்பட்டாகிவிட்டது, நாங்கள் சில ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். எரிகோவை அவர்கள் கைப்பற்றினார்கள். இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களுக்கு முன்பாக இருக்கிறது, அநேக பிராமிஸ் இருக்கிறது. நாங்கள் ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய பிரசன்ஸ் இல்லாதபடி செய்ய முடியாது. சாபத்தீரான நிகரம் பண்ணவில்லை என்றாலும் உங்களுடைய பிரசன்ஸ் எங்களோடு கூட இருக்காது. கர்த்தாவே, நாங்கள் அவங்களை சோதித்து பார்க்க உதவிச்சு, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நாங்களை சோதித்து பார்க்க உதவிச்சு, நீதாம எங்களை பசுத்தப்படுத்தும், எங்களை ஆவிக்குள்ளாக மாற்றுவீராக, எங்களை லீட் பண்ணுவீராக, இந்த ஊழியத்தை நீர் லீட் பண்ணுவீராக, இந்த ஊழிய மகிமையிலே முடிசூட்டப்பட வேண்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். பாவன விசுவாசிகளை யாரும் இராதபடி கர்த்தாவே வார்த்தைக்கு சங்கர் சப்மிட் பண்ண விசுவாசிக்க உதவிச்சு, சுய புத்தியின் மேல போகாதபடி நாங்கள் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை செய்ய எங்கள் அனைவரையும் நீர் ஆஸ்வதிப்பீராக, வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆஸ்வதிப்பீராக. கிருபையாயிரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். ஜீவானந்தம் அவர்கள் வந்து இங்க பாடலை நடத்தும் பொழுது காணிக்கினாலே கர்த்தரை கனப்படுத்தும்.
பாடல் 329, பாடல் 329. அந்த நாள் இன்ப 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 நாள், சரணங்கள் 1, 1, 2, 4, 5, சரணங்கள் 1, 2, 4, 5. அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். Hallelujah, 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 hallelujah. In the bumi bandhu rogi sambalavume, in the bumi bandhu rogi sambalavume, சிங்கத்து மனம் விரும்பி அவரை அண்டிக் கொள். பிரிவுடன் ஓடிமா என்ன சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். பிரிவுடன் ஓடிமா என்ன சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாளின் பயின்பயின் ராஜன் மாறி சொன்னார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கஷ்டம் நஷ்டம் பட்ட பாடு பறந்து போகுமே, பஞ்சம் பசி தாகமும் மறைந்து போகுமே. கஷ்டம் நஷ்டம் பட்ட பாடு பறந்து போகுமே, பஞ்சம் பசி தாகமுமே மறைந்து போகுமே. பாதை நோய் துன்பமும் கருத்தங்கள் யாவுமே நீங்குமே நீங்குமே நீங்குமே. பாதை நோய் துன்பமும் கருத்தங்கள் யாவுமே நீங்குமே நீங்குமே நீங்குமே. அந்த நாளில்
என் அம்மாவுக்கு நேற்று இடது காலின் பெருவீரல் சிறு ஆபரேஷன் செய்திருக்கிறார்கள். கத்தர் தாமே விரைவில் சுகம் கொடுத்து நம் மத்தியில் வந்து கத்தரை ஆராதிக்க போலகளும் சபையாலும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு பிரிசில்லா, பிரிசில்லாவுடைய தாயார் ஜபத் செல்வி, இதுதானே அந்த ஆபரேஷன் சுகமாகத்தக்கதாக கத்தரை அன்னைக்கு நாம் ஜெபிப்போம். கத்தாவே நமக்கு சோத்திரம், இயேசுவே நன்றி செலுத்துகிறோம். தாயார் தாமே பரிபூர்ணமான சுகத்தை தந்து இயேசுவே நீ தாமே பலப்படுத்தும். தேங்க்யூ ஜீசஸ் பதவியில் எங்களை நேசிக்கிற கத்தரா இயேசுவே எம்மை சோத்தரிக்கிறோம். எல்லாரும் மட்டுமாக நம்முடைய வார்த்தை தியானிக்க எம்மை ஆராதிக்கிற காணிக்கையினாலே எம்மை கனப்படுத்த எங்களுக்கு கொடுத்த ஐக்கியத்துக்காக சோத்திரம். அடையுடைய ஸ்ட்ரென்த் ஃபெயிலியர் ஆனது, ஆனாலும் நீர் ஆண்டவரே அதை ஸ்டே பண்ண வைத்தீர். கத்தாவே எமக்கு சோத்திரம். ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வார்த்தையை தியானிக்க நீர் எனக்கு அவிதமான கிருபையினை தந்திருக்கிறீர். சோத்ர ஆண்டவரே தொடர்ந்து நீர் தாமே எங்களை பலப்படுத்த வேண்டும். ஸ்ட்ரென்த் அண்ட் ஹெல்த் மடத்திலிருந்து வருகிறது, ஹீலிங் மடத்திலிருந்து வருகிறது. நீங்க மணங்கால் போயிட்டு இருக்கிற எல்லாருக்கும் நீர் தாமே ஹீலிங் தருவீராக, பலத்தை தருவீராக. ஏறெடுத்தான காணிக்கைகளை கத்தாவே நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டும். ஆச்சரிக்கிறோம் கொடுத்த ஒவ்வொரு கரங்களை ஆசிர்வதியும் தசோபாங்கள் காணிக்க நாளை கத்திரை கனப்படுத்துகிற ஒவ்வொருத்தருக்கும் வானத்தின் பணங்களை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை தருவீராக. நாங்கள் கேட்ட செய்தியின்படி ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படிந்து இந்த புதிய மாதத்திலே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வருகைக்கென்று எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. புதிதாய் வந்திருக்கிற கத்தருடைய பிள்ளைகளையும் நீர்தாமே ஆசீர்வதிப்பீராக. மாலையில் நடக்கிற ரபோஜ் நாராயணையும் விசேஷித்த வண்ணமாக நீர் ஆசீர்வதியும் நாங்கள் ஜபத்தோடும் பசுத்தோடும் அதில் பங்கு பெற கருவத்தார். கல்வாரிலே சம்பாதித்த அந்த மீட்பின் ஆசீர்வாதங்களை ராபோஜன ஆராதனையின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள கருவத்தருவீராக. இந்த புதிய மாதத்தினுடைய வாக்கு தத்துவத்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும் ஆஜபிக்கிறோம். உங்களுடைய கிருபையினாலே நீர் எங்களை சந்திக்கிறவராயிருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபையினாலே எங்களை சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். கத்திரதாமே உங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.